بسم الله الرحمن الرحيم.
ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون.
மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய மார்க்க வகுப்பிலே இணை வைப்பாளர்களிடம் இறைவன் கேட்கும் கேள்விகள் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் சரியாகவோ தவறாகவோ ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படக்கூடிய, ஒரு முக்கிய கவனம் கொடுத்து பார்க்கப்படக்கூடிய இடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த கோணத்திலோ இந்த உலகத்தில் எப்படி பல கொள்கைகள் பார்க்கப்படுகிறதோ அதுபோல இஸ்லாமிய மார்க்கமும் ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து சரியான கோணத்திலோ தவறான கோணத்திலோ உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கான காரணம் இன்றைய சமுதாய சூழ்நிலையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியாத இடத்திற்கு போகிற நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தின் முக்கியமான வழிகாட்டிகள் பிரச்சாரம் செய்வது அவர்கள் காதுகளில் விழுந்ததனால் உண்மையில் தீர்வு இருக்கிறதா என்கின்ற கோணத்திலும் விமர்சிக்கின்ற கோணத்திலும் இஸ்லாத்தை அணுகி வருவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு இடங்களும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் இன்று உலகத்திலே அதாவது சில பிரச்சனைகள் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒன்று வட்டி பொருளாதாரம். இதன் காரணமாக பொருளாதாரத்துடைய அந்த முறைமைகளெல்லாம் தலைகீழாக மாறி பொருளாதாரம் அப்படியே ஒரு அதாவது சீரற்ற நிலையில் சிக்குண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு உலகம் அணுகி அதாவது கண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒழுக்க பிரச்சனை. இந்த ஒழுக்க பிரச்சனை என்பது எல்லா நாடுகளிலும் உணரப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒழுக்கம் என்றால் என்ன என்று வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு சிந்தனைகள் என்ன செய்துவிட்டன, மாறியிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அதாவது மேற்கத்திய உலகத்துடைய அணுகுமுறைகளை பொறுத்தவரையில் தமது கலாச்சாரங்கள், தமது கடந்த கால அந்த வாழ்வியல் போக்குகள் இவைகளுக்கு மரியாதை கொடுப்பது குறையும். எல்லா விஷயங்களையும் லொஜிக்கலாக தத்துவ ரீதியாக நிறுவி அதை சரி காண்கின்ற அந்த தன்மை தான் அவர்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது. அப்படியே போனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், சில சொற்களுக்குரிய அடையாளங்கள் தெரியாமலே போயிடும். குடும்பம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன, உறவினர்கள் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, இலட்சியம் என்ன, இவைகளுக்கெல்லாம் நம்ம தர்க்க ரீதியாக அர்த்தம் பிரிந்த பின்னால் தான் நம்ம செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு போக்குக்கு போனோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் நமது சிந்தனைகள்ல எந்த விஷயத்துக்கும் அர்த்தம் தெரியாத என்ன செஞ்சிடும், போய்விடும். இப்படி போனதுனால இப்போ மனித உரிமை என்ற பெயரில் அவர்களுக்கு எந்த வழிகாட்டலும் இல்லை என்பதனால், மனித உரிமை என்பது அவர்களுடைய 50 அறிஞர்கள் சேர்ந்து ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவுகளாக அது இருப்பதனால் இன்றைக்கு எப்படி ஆகிட்டு என்று சொன்னால், ஆபாசமாக பகிரங்கமாக ஒரு மேடையில் நிற்பதும் மனித உரிமை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்துவிட்டது, போய்விட்டதை பார்க்கிறோம். சிறுவர்களை சிறுவர் துஷ்பிரயோகம் என்கின்ற விஷயத்தை சரியான வழிகாட்டலை கொண்டு பார்க்காததுனால சிறுவர்களுக்கு ஒரு பெரியவனுடைய சுதந்திரத்தை கொடுத்து பெரியவர்கள் எந்த வகையிலும் சிறுவர்களை வழிநடத்த முடியாத இடத்துக்கு போயிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே ஒழுக்க பிரச்சனை இன்றைக்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அதுபோல இன்றைக்கு அதாவது இது வந்து கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டு, தொழில் புரட்சி ஏற்பட்டு, நவீன தொழில் புரட்சியின் மூலம் எல்லா விஷயங்களும் விவசாயத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு காலப்பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் உணவு பற்றாக்குறை பிரச்சனை என்பது சர்வதேச உலகத்தையும் என்ன செய்கிறது, வியாபித்திருப்பதை பார்க்கிறோம். ஏன், யாராக ஒரு விவசாயியும் அடுத்தது என்ன நினைக்கிறானா, தனது பிள்ளை விவசாயி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எல்லா விவசாயிகளுடைய இலட்சியம் என்ன, தனது பிள்ளை விவசாயியாக இருக்கக்கூடாது. அதனால் அடுத்த ஜெனரேஷன்ல அது குறைக்கிற வழிதான் என்ன செய்யும், உண்டாகும். இதனால் அரசாங்கம் மாற்று நடவடிக்கையாக தூண்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த மாதிரி இடத்துல உணவு பிரச்சனை என்று வருகிற நேரத்திலும் இதற்கு என்ன தீர்வு என்று உலகம் சில விஷயங்களுக்கு முன்னால் ஸ்தம்பித்து இருப்பதை நீங்கள் பார்க்கலாம், ஸ்தம்பித்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் உலகம் இன்னும் உணரவில்லை, நமது பிரச்சனைகளுக்கும் இந்த சிக்கல்களுக்கும் நம்மளுக்கு தீர்வு காண முடியாத இடத்திலே நாம் நிற்பதற்கும் பிரதானமான காரணம் நாம் உருவாக்கி கொண்ட இந்த வழிமுறைகள் தான் என்பதை இன்னும் உணரல. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒழுக்க பிரச்சனையை பேசுவார்கள், ஆனால் உதாரணமாக அதாவது எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் ஒரு தினம் வச்சுக்கிறாங்க, அந்த தினத்தில் எப்படி இருக்கிறாங்கன்ற இன்னும் எய்ட்ஸ் வார மாதிரி தான் கொண்டாட்டம் இருக்குது. அந்த கொண்டாட்டங்கள் எய்ட்ஸ் ஒழிப்பு தினத்துடைய கொண்டாட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எய்ட்ஸ் என்ன செய்யும், வளருவது போல அந்த கொண்டாட்டங்களை என்ன செய்யும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வேணுமென்று செய்யலை அவர்கள், இன்னும் நான் தான் நமது தீர்வுகளுக்கு எதிரான பிரச்சனை என்பதை என்ன செய்யவில்லை, உணரவில்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான காலகட்டத்தில் பொதுவாக படித்தவர்கள் சமுதாய ஆய்வாளர்கள் என்ன நோக்குவாங்கன்னு சொன்னால், இதற்கு தீர்வு என்ன என்கின்ற பகுதியை என்ன செய்வார்கள், நோக்குவார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய அதாவது தார்மீக நம்பிக்கையும் ஆள் மனதில் பதிந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் எது என்ன, அது உண்மையான நம்பிக்கையும் எது, இஸ்லாத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய அந்த படிமுறை அடிப்படையில் அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஒரு 5-6 வருடம் 10 வருடங்கள் என்ன செஞ்சிடலாம், மீட்டெடுத்து விடலாம் என்பது முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை நோக்கி மக்களுடைய பார்வை திரும்பி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தை படிக்க வேண்டும், சரியோ பிழையோ விமர்சிக்கவோ இல்லையோ, சிலர் பல வகையில் அணுகிறாங்க. ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில், இன்னொன்று தீர்வு இருக்கிறன்னு சொல்வதெல்லாம் பொய் என்கின்ற நோக்கில், இந்த ரெண்டு நோக்கத்திலே அணுகிறாங்க. அந்த மாதிரி அணுகுகின்ற காலத்தில் எமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவு எமது மார்க்கத்தை பற்றிய முதல் அறிவு. மற்றவருடைய மார்க்கத்தை பற்றிய அறிவிருப்பதற்கு முன்னால் முதலாவது அறிவிக்கணும், நமது மார்க்கத்தை பற்றிய அறிவு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த அறிவு மிக முக்கியமான அம்சம். எந்த பிரச்சனையை கேட்டாலும் குர்ஆன் சொன்னால் இதுக்கு என்ன தீர்வு என்கின்ற அறிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சரியான கொள்கை தெளிவு, சரியான கொள்கை பற்று, இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பது. இல்லைன்னா என்ன நடக்கும், ஒரு முஸ்லீமாக இருந்து சரியான அறிவில்லாமல் அவைகளை ஆய்வு செய்ய போனால், ஒரு அரேபிய சகோதரர் ஒரு புத்தகம் எழுதிக்கிறான்னு சொன்னால், மெஹனதி மா அல்லாஹி வ மா அல் குர்ஆன், இறைவனுடனும் குர்ஆனுடனுமான எனது சோதனை அப்படின்னு புத்தகம் எழுதி, மினல் ஈமானி இல ஷக், நான் ஈமானிலிருந்து எப்படி இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறினேன் புத்தகம் எழுதுறாரு ஒரு அரபு சகோதரர். என்ன காபிரா போனத்தை ஏன் அப்படி காபிரா போனேன்னு நியாயப்படுத்தி ஒரு புத்தகம் எழுதுறார். இப்ப நவுது பில்லாஹி மின்ஹா, இவ்வளவு பெரிய ஒரு ஒரு நிலைமைக்கு ஆளாகிக்கிறாரு. எதன் காரணமாக ஆளாகிக்கிறார் சொன்னால், இஸ்லாமிய அறிவில்லாமல் அவர்களுடைய விமர்சனங்களை உள்வாங்கி கொண்டு போய் இதை வாசிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும், சில பொழுதுகளில் அவனுக்கு தவறான அந்த உணர்வுகள் என்ன செய்யும், அவைகளை அணுகுவதற்குரிய வழிமுறைகளை தலைகீழாக மாற்றி தவறி போவதற்கான நிறைய வாய்ப்புகளை நாம் என்ன செய்கிறோம், காண்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மார்க்க அறிவு. இந்த மார்க்க அறிவில் நமக்கு கிடைக்கிறதா, அதனோடு மற்ற மக்களுக்கு எப்படி இஸ்லாத்தை நாம் சொல்லுவது, மாற்று மதத்தினவர்களுக்கு இஸ்லாத்தை நாம் எப்படி சொல்வது, எப்படி எத்தி வைப்பது என்கின்ற விஷயங்களில், இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற அறிவு மட்டுமல்ல, எப்படி இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள், எப்படி எத்தி வைக்க சொல்கிறது என்கின்ற குர்ஆன் சுன்னாவுடைய அறிவும் நம்மளுக்கு என்னது, மிக முக்கியம். குர்ஆன் சுன்னாவுடைய அறிவும் நம்மளுக்கு மிக முக்கியம். ஏனென்றால் இறைவனை பொறுத்தவரைக்கும் ஒருவன் திருந்துகிறானா மாறுகிறானா என்பதை மட்டும் பார்க்க மாட்டான். காரணம், இறைவன் நாடினால் எல்லாரும் என்ன செஞ்சிருவான், நேர்வழிக்கு எடுத்து விடுவான். எப்படி திருத்துகிறான், எப்படி மாற்றுகிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஒருவர் சினிமாவிலிருந்து விடுதலை செய்வதற்காக வேண்டி அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவர் சினிமாவிலிருந்து வெளியேறுவதும் ஒரு திருத்தம் தான். சினிமாவில் வெளியேறுவதற்காக வேண்டி இஸ்லாமிய கீதங்களை போட்டு திருத்துறதும் ஒரு திருத்தம் தான். ஆனால் இஸ்லாமிய கீதத்தின் இசையின் மூலம் ஒத்தனை திருத்துறது இஸ்லாம் அங்கீகரிக்கின்ற ஒரு வழிமுறை அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுக்கு மிக முக்கிய மார்க்க ரீதியான அறிவோடு சேர்த்து எப்படி மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுகின்ற அறிவு தேவை, அதோடு அது எப்படி குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி தருகிற அறிவு மிக முக்கியமாக தேவை. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அந்நிய மக்களோடு பேசுகிற நேரத்தில் அவங்களுக்கு எங்களுக்கும் தொடர்பாடுவதற்குள்ள ஒரு சிறந்த ஊடகம் என்ன? சிந்தனை. அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பாடுவதற்குள்ள மிக சிறந்த ஊடகமே சிந்தனை தான். இந்த சிந்தனை வைத்து தான் பல விஷயங்களை அவருக்கு என்ன செய்ய முடியும், உணர்த்த முடியும். ஏன், நமக்கும் அவருக்கும் பொதுவாக இருப்பது அதுதான் சிந்தனைகள். இந்த உலகத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படைகள் தான் பொதுவாக இருப்பது. ஏன், குர்ஆனை அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்குரிய ஒரு வேதமாக மட்டும் என்ன செய்யறான், பார்க்கிறான். அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் நானும் அவனும் பேச வேண்டும் என்றால், இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவரோடு நாம் உரையாட வேண்டும் என்றால், எங்களுக்கு இடையே உள்ள பொதுவான ஒரு அம்சம் என்ன, ஊடகத்திற்கு நாம் சிந்திக்கின்ற சிந்தனை. ஏன்னா சிந்தனை விஷயங்களை இறைவன் என்ன செய்திருக்கிறான், பொதுவாக படைத்திருக்கிறான். நாம் சரியான கோணத்தில் சிந்திக்கிறோமா, இந்த அடிப்படைகளை வைத்து நாம் என்ன செய்ய முடியும், மாற்றங்களை உருவாக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் குர்ஆனை வைத்திருக்கிறோம், சிந்தனையை படைத்தவனுடைய வேதத்தை என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம். சிந்தனையை படைத்தவனை விட எப்படி சிந்திக்க வேண்டும் என்று யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிந்தனையை படைத்தவனை விட எப்படி சிந்திக்க வேண்டும் என்று யாராலும் இந்த உலகத்திலே சொல்ல முடியாது. எப்படி கேள்விகளை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இருப்பதனால் குர்ஆனை வைத்து நாங்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு எதுவும் விளங்கப்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது முதலாக புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆனை வைத்து எதை முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது அப்படி என்று சொன்னால், எது நம்பிக்கையோடு சார்ந்ததோ அதை வேண்டுமென்றால் என்ன செய்யலாம், விளங்கப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஏன்னா அதை நம்பல, அதனால விளங்கப்படுத்த முடியாத இருக்கலாம். ஆனால் சிந்தனை ரீதியான கேள்விகள் இருக்கின்றனவே, இப்படி சிந்திக்கணும், இப்படி கேட்டு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நடங்க என்பதில் குர்ஆனை தாண்டி எதுவும் கிடையாது. சிந்திக்க தூண்டுவதில் இப்படி சிந்தியுங்கள், இப்படி பாருங்கள், இது எல்லோருக்கும் பொதுவானது. அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை வைத்து அடுத்த முஸ்லீங்க அடுத்த மக்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்ல முடியாது என்கின்ற வார்த்தை சிறந்த ஒரு வார்த்தை கிடையாது. எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும், குர்ஆனை வைத்து தான் மற்றவர்களுடைய சிந்தனையே இயக்க முடியும், மற்றவர்களுடைய சிந்தனையே இயக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், குர்ஆன் சிந்தனையின் உச்சகட்டம், குர்ஆன் சிந்தனையின் உச்சகட்டம். காரணம், சிந்தனையை படைத்த இறைவனுடைய வார்த்தைகள், சிந்திப்பதை படைத்த இறைவனுடைய வார்த்தைகள். அப்ப இறைவன் ஒரு கேள்வி கேட்டான் என்று சொன்னால், அது வந்து ஒரு மனிதன் சாதாரணமாக சிந்தித்து கேட்க முடியாத அளவில் இறைவன் என்ன செய்வான், அந்த கேள்வியை வைத்திருப்பான். அதுல பல அர்த்தங்கள் இருக்கும். சில பொழுதுகள் நம்மளுக்கு சரியான சிந்தனை உருவாகி இருக்கும், அதை எப்படி கேட்கறன்னு தெரியாம இருக்கும். அதை இறைவன் என்ன செய்வான், அந்த விதியை அமைத்துக் கொடுப்பான். எனவே இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இறைவன் எப்படி முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடம் கேள்வி கேட்கிறான், இணை வைப்பாளரிடம் இறைவன் கேட்கும் கேள்விகள் எப்படி கேட்கிறான், அவனுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நம்ம ஒரு முன்னுரை எடுத்துட்டோம் வைங்களேன். ஒரு முன்னுரை, எப்படி இறைவன் கேள்வி கேட்கிறான் என்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனுடைய உயர்ந்த அந்த நடையை நாம் உணர்ந்து கொள்வோம். எப்படி சிந்தனையை திறந்து வைத்து உலகத்திலேயே ஆன்மீகம் ஆத்மீகம் என்று வந்தாலே முதலாவது செய்யற வேலை எது தெரியுமா, சிந்தனைக்கு பூட்டு போடுறதுதான். ஆன்மீகம் ஆத்மீகம் என்று வந்தாலே என்ன முடிவு எடுத்துருவான், முதலாவது சிந்திக்க கூடாது. பாருங்க, நீங்க பெரிய அதாவது இன்ஜினியர்ஸ்மார்களாக, பெரிய ஜட்ஜஸாக, நீதிபதிகளாக எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்துக்கு பூசாரியை நம்பித்தான் இருப்பான். திருமணத்துக்கு என்ன செய்வான், அவன் பெரிய இடத்துல இருப்பான், என்னமெல்லாம் பேசுவான். ஆனா திருமணம் என்று வந்துட்டா அவன் என்ன ஊதினாலும் சரி, அவன் எதை முகத்துல ஊதினாலும் சரி, எதை போட்டாலும் சரி, அமைதியாகிறாங்க. அவன் ஒரு விஷயத்தை இயல்புலே பழகி வச்சுக்கிறான். என்ன, இந்த இடத்துல நம்ம மூளையை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நம்ம மூளையை யூஸ் பண்ணக்கூடாது என்பது அவன மனதில் உள்ள பதிவு. அந்த பதிவின் காரணமாக அவ்வளவு சிந்திக்கிறவனும் அந்த இடத்துல வந்து இது நம்ம சமுதாயமாக சடங்கு சம்பிரதாயமாக செஞ்சுட்டு வருது. இதுல நம்ம எந்த கேள்வியும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதனால நீதிமன்றத்திலிருந்து எது சரி பிள்ளை என்று தீர்மானிச்சுட்டு வெளியே வரவன், வெளியே வந்தோடனே சிலைக்கு என்ன செய்யறான், வணக்கம் போட்டு தான் வரான். அது அவனுக்கு நீதி வழங்க எல்லாமே இருக்கு. அதுக்கு இது சரியா பிள்ளையா, இது கூடுமா கூடாதான் நீதி அவனால் என்ன செய்ய முடியவில்லை, வழங்க முடியல. ஆனா பெரும் பிரச்சனைகள்லாம் என்ன செய்யறான், நீதி எங்க வழங்குறான், அதே நீதிமன்றத்தில். வெளியே என்ன செய்யறான், சாதாரண கல்லுக்கு வணங்குவதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய இயல்புல என்ன பதிஞ்சிருக்குது, மூளையை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் திறந்து விட்டு சிந்தனையை, திறந்து விட்டு சிந்தனையை யூஸ் பண்ண மாட்டீர்களா என்று கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் நம்ம படித்தோம் என்ற இரண்டு விஷயங்களை புரிந்து கொள்வோம். ஒன்று, சிந்தனையை திறந்து விடுவது, சிந்தனைக்கு கட்டு போடாமல் இருப்பது, சிந்திக்கின்ற அந்த வாசலை திறந்து விடுவது, நமது அடிப்படைகளை சிந்தனையின் ஊடாக எப்படி அணுகுவது என்பதை சொல்லிக் கொடுப்பது. இரண்டு, சிந்தனைக்கான அடிப்படைகளையும் வரைமுறைகளையும் நெறிமுறைகளையும் வைப்பது. ஏன், உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வரையறை இருக்க வேண்டும். பார்வைக்கும் சில சட்டங்கள் உண்டு, செவிப்புலன்களுக்கும் சில சட்டங்கள் உண்டு, சிந்திப்பதற்கும் சில சட்டங்கள் உண்டு. இந்த ரெண்டையும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிக் கொடுக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள், ஏன் சொல்லிக் கொடுக்க தெரியுமா? மூளையை இறைவன் படைத்து எதற்காக? சிந்திப்பதற்காக. மூளையை படைப்பதற்காக, சிந்திப்பதற்காக. இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எப்பயும் தொடர்புலேயே இருக்கணும். இடையில திடீர்னு வியாபாரம் ஞாபகம் வந்துடக்கூடாது. ஏன்? அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும். அன்புள்ள சார், நான் கோர்வையாக சொல்லிக்கொண்டே போவேன், கோர்வையாக சொல்லிக்கொண்டே போவேன். எந்த இடத்துல விட்டீங்கன்னு சொன்னால் பிறகு சீடியில் பார்த்துக்கொள்ளணும் உணர்வு தான் வரும், சரியா? அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இறை ஏனென்று சொன்னால் அல்லாஹுத்தாலா மூளையை படைச்சான். மூளையை படைத்து சிந்திப்பதற்குரிய ஆற்றலை அல்லாஹுத்தாலா கொடுத்தான். கொடுத்த பின்னால் தான் சிறுக்கு வந்தது. கொடுத்து மூளை இருக்கிற டைமில் தான் சிறுக்கு செஞ்சான், கல்லை வணங்கினான், நிர்வாணமா தவாப் செஞ்சான், எல்லா விதமான கற்களுக்காக அறுத்தான். மூளை இருக்க கூடாதானே அறுத்தான். அப்ப அர்த்தம் என்ன? மூளைக்கு சிந்திக்க தூண்டுவது மட்டுமல்ல, எப்படி சிந்திக்க வேண்டும் என்கின்ற விதிகளையும் அமைத்து கொடுத்தால்தான் அது சரியாகவும் சிந்திக்கும். மூளைக்கு எப்படி சிந்திக்க வேண்டும் என்கின்ற விதிகளை இப்படித்தான் சிந்திக்கணும், இப்படித்தான் போகணும் என்கின்ற விதிகளை அமைத்து கொடுத்தால் தான் அதுக்கு பின்னால அந்த சிந்தனை சீரிய சிந்தனையாக என்ன செய்யும், அது உருவெடுக்கும். அதனால குர்ஆன் இரண்டு வேலை செய்து, ஒன்று சிந்திக்க தூண்டுகிறது, அடுத்து சிந்திப்பதற்கான விதிமுறைகளை என்ன செய்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ரெண்டும் குர்ஆன் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் அப்படி தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவை அணுகக்கூடாதோ அப்படியெல்லாம் அணுகிறாங்க. இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து அப்படியெல்லாம் அணுகுவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. இந்த இடத்தில் நான் பல விஷயங்களில் குர்ஆன் கேள்வி கேட்குது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை உணர்த்துவதற்காக, அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, அவர்களுடைய சிந்தனையை திறந்துவிட்டு சிந்தனைக்கான விதிமுறைகளை உருவாக்கிவிட்டு குர்ஆன் பல கேள்விகளை கேட்கிறது. திருப்பி திருப்பி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமது சிந்தனையில் தோண்டி ஒன்றை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு வினாவை நாங்கள் சிந்தனை ரீதியாக உருவாக்கி கேட்கிறோமே, அந்த கேள்வியை விட இறைவன் கேட்கிறானே ஒரு கேள்வி, அது சிந்தனையை மிகவும் தூண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சிந்தனை அஃபலா அகிலூன் சிந்திக்க மாட்டீர்களா, அஃபலா தாக்கிலூன் சிந்திக்க மாட்டீர்களா, அஃபலா அதாவது தத்தபரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று குர்ஆன் தான் என்ன செய்கிறது, சிந்தனையை நிறைய தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குர்ஆன் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கேட்ட கேள்விகளை நான் தொகுத்து இந்த இடத்துல சொல்கிறேன். அதில் மிக முக்கியமானது ஒன்று, இறைவன் இல்லை என்று சொல்கின்றவர்களிடம் குர்ஆன் கேட்கும் கேள்விகள். இரண்டு, இறைவன் இருக்கிறது ஆனால் பல கடவுள்களை கற்பித்தவர்களிடம் குர்ஆன் கேட்கும் கேள்விகள். இந்த இரண்டை மாத்திரம் முடிந்த அளவு நான் சுருக்கமாக இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் குர்ஆன் பல தரப்பார் இடத்துல என்ன செய்கிறது, கேள்விகள் கேட்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதாவது சூரா அன்ஃபால் 42வது வசனம் நம்ம, அதாவது குர்ஆன் ஏன் வாதிக்கிறது, குர்ஆன் ஏன் மக்களோடு பேசுகிறது, குர்ஆன் ஏன் மக்களிடத்திலே ஆதாரங்களை முன்வைக்கிறது, ஏன் இறைவன் வந்து இவ்வளவு செய்யணும், இறைவனாக இருந்து கொண்டு இதை வந்து சாதாரணமாக ஒரு தூதரை அனுப்பிவிட்டு நீ விரும்பினா ஈமான் கொள், இல்லைன்னா நிராகரிச்சுன்னு விட்டுறலாம், அப்படி விடாமல் ஏன் மக்களிடத்திலே குர்ஆன் இவ்வளவு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்கு குர்ஆன் பதில் சொல்கிறது. இது முதல் விஷயம். நம்ம அதுக்குள்ள போவதற்கு முன்னால் குர்ஆனுடைய ஒரு முன்னுரையை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுதுன்னா, சூரா அன்ஃபால் 42வது வசனம், லிய ஹலிக மன் ஹலக அன் பையினா வயஹ்யா மன் ஹய் அன் பையினா. அழிந்தால் அவர் ஆதாரத்துடன் அழிய வேண்டும், வாழ்ந்தால் அவர் ஆதாரத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அல்லாஹ்வுத்தால சொல்றான். எப்படி? லிய ஹலிக் மன் ஹலக அன் பையினா, அழிகிற நேரத்தில் கூட நம்ம ஆதாரத்தை அவர்களுக்கு முன்வைத்து விட்டோம், நிராகரிச்சிட்டு தான் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள் என்ற ஆதாரம் முன்வைத்த பின்னால் அவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக. அழிகின்றவர்கள் ஆதாரத்துக்கு பின்னால்தான் அழிந்தார்கள், ஒன்றும் கிடைக்காமல என்ன செய்யல, அழியவில்லை என்பதற்காகவும். வயஹ்யா மன் ஹய்ய அன் பையினா, வாழுகின்றவர்களும் ஆதாரத்துடன் வாழ்வதற்காகவும் நாம் இவைகளை விளங்கப்படுத்துறோம் அல்லாஹு தஆலா சொல்றான். அதாவது பத்ருடைய பத்ரு யுத்தத்தை பத்தி சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா கடைசியாக அதை சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களை, இந்த வார்த்தையை பாருங்கள், இப்படி திறந்த ஓட்டமாக இது நம்மளுக்கு வேணுமென ஒரு நம்ம இதிலேயே வளர்க்கப்பட்டதனால இது ஒரு இலகுவாக இருக்கலாம். ஆனால் ஆன்மீக துறையை படிக்கக்கூடியவர்களும் ஆன்மீக சிந்தனை என்பது என்னன்னு தெரிந்தவர்களுக்கு இது பெரிய பாரமான ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் எல்லாத்துக்கும் ஆதாரம் காட்டல என்பதான் அடிப்படையான நம்பிக்கை. ஆன்மீகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஆதாரத்தோட பேச முடியாது, சிலது குருட்டுத்தனமா தான் என்ன செய்யணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு இடம் விதிவிலக்கு இல்லாமல் ஏன் என்ற கேள்வி அனுமதிக்கிறது. எப்படி ஒரு இடம் விதிவிலக்கு இல்லாமல் ஏன் என்ற கேள்வியை அனுமதிக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், சில இடங்களில் இஸ்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுதுதானே, அந்த இடங்களிலும் ஏன் கேள்வி கேட்கக்கூடாது என்பதை அனுமதிக்கிறது. எப்படி, ஏன் அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அதையும் இஸ்லாம் அந்த ஏன் என்ற பதிலுக்குள்ள என்ன செய்திருக்கிறது, வைத்திருக்கிறது. அதாவது ஏன் என்ற கேள்வியை இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு இடம் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கொள்ளணும், சில இடங்களில் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அப்படி என்று சொன்னது கூட இஸ்லாம் புத்தி இல்லாமல் சொல்லலை, அறிவில்லாம சொல்லல, வழிகாட்டல் இல்லாம சொல்லவில்லை. அந்த இடத்திலும் ஏன் கேட்க கூடாது, ஏன் கேட்க கூடாது என்பதற்குரிய ஒரு விளக்கத்தை சொல்லித்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது, அந்த இடத்துல நியாயத்தை சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், லியஹலிக் மன் ஹலக அன் பையினா வயஹ்யா மன் ஹய்ய அன் பையினா. அதாவது அழிந்தால் ஆதாரத்துக்கு பின்னால் அவர் அழிந்திருக்க வேண்டும், வாழ்ந்தால் அவர் ஆதாரத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே என்று சொல்லிட்டு அல்லாஹ் இன்னல்லாஹு லசமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்பவன் அறிந்தவன் என்று சூரா அன்ஃபால் 42வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இந்த உலகத்தை பற்றிய பொதுவாக அறிவியலாளர்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய நம்ம விஞ்ஞானிகள் என்று சொல்றோமே, சயின்ஸ், சயின்ஸ் அப்படி என்ற சயின்ஸ் என்றாவே விஞ்ஞானத்தில் நாலேஜ் என்ற அர்த்தம், அவ்வளவுதான் அறிவு என்ற அர்த்தம். ஆனா இன்றைக்கு சயின்ஸ் அப்படி என்கின்ற அந்த பகுதி ஒரு தனிப்பட்ட ஒரு துறைக்கு யூஸ் பண்ணப்படுறது நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல வந்து பொதுவாக விஞ்ஞானிகள் என்றாலே அது இன்றைய காலத்தில் மட்டுமா, ஆரம்ப காலத்தில் அந்த சிந்தனை போக்கு இருக்கல. இன்றைக்கு சயின்டிஸ்ட் என்றாலே அவர் வந்து ஏத்திஸ்டா இருப்பார் என்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது. எப்படி, இறைவனை மறுக்கக்கூடியவராகத்தான் அவர் என்ன செய்வார், இருப்பார். இது இன்றைக்கு மட்டும்தான், கடந்த காலத்தில் அப்படி யாரும் இருக்கல. கடந்த காலத்தில் எந்த விஞ்ஞானி இருந்தாலும் ஒரு ஒன்றோ கிறிஸ்தவராக இருப்பார், அல்ல ஒரு யூதராக இருப்பார், அல்லது ஒரு முஸ்லீமாக இருப்பார், இப்படி தான் இருந்தார். இப்ப நவீன காலத்தில் தான் என்ன செய்யுது, அறிவு வந்து அறிவில பெருமை ஏற்பட்டதன் காரணமாக எப்படி ஆயிட்டு சொன்னால், தீனுக்கும் மார்க்கத்துக்கும் அதாவது தீனுக்கும் இந்த விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியான போக்கை என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு கடைபிடிக்கிறார்கள். இது வேண்டும் என்று திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களில் இன்றைக்கு தலையாத ஒரு ஆளாக பேசப்படுகின்றவர்கள் யாரு, அவர்களுக்கு சார்பாக பேசுவதில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் நீங்க பார்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எப்ப பார்த்தாலும் அதாவது இந்த உலகம் கிரேவிட்டியால உருவானது, கிரேவிட்டி தான் தன்னைத்தானே என்ன செய்கிறது, உருவாக்கி கொண்டு இந்த உலகத்தை படைத்தது என்கின்ற ஒரு விதமான தவறான சிந்தனையை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிரபல்யமாக. அவர் இந்த உலகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, எல்லாமே தானா உருவாகிச்சு, தானாகவே எல்லாம் உருவாகிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாங்க ஒரு ஒரு அழகான வார்த்தை அவருடைய பார்வையில், என்ன, பிளைண்ட் வாட்ச் மேக்கர், குருட்டுத்தனமாக இருந்து அதாவது குருடராக இருந்து கொண்டு ஒரு குளோக் உருவாகிற மாதிரி, குருடராக இருந்து கொண்டு ஒரு குளோக்கை வந்து ரிப்பேர் பண்ண இயலாது, அதை வந்து குருடராக இருந்து அவருக்கு செய்ய இயலாது. ஆனா இந்த உலகம் எப்படி உருவாக்கிக்கும் தெரியுமா, பிளைண்ட் வாட்ச் மேக்கர் அப்படின்னா என்ன, குருடர் அர்த்தம் இல்லாமல் இது உருவாகிக்கும் இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு அர்த்தம் உண்டு இல்லை, காரணம் அவர்களால் அர்த்தம் கற்பிக்க முடியாது. எப்பையும் கடவுள் இல்லை என்றால் உலகத்துக்கு அர்த்தமே கற்பிக்கிறாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் வர வேண்டும் என்றால் கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவன் மறுமையில் எழுப்புவான்னா மட்டும்தான் அந்த உலகத்துக்கு அர்த்தம் வரும், இல்லைண்டா இந்த உலகத்துக்கு அர்த்தமே கிடையாது. அதனாலதான் பிளைண்ட் வாட்ச் மேக்கர் இந்த உலகத்துடைய உருவாக்கத்தை பத்தி என்ன செய்யறாரு, அவர் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்கள், இதுதான் அவரைத்தான் எல்லாரும் கடவுள் மாதிரி என்ன செய்யறாங்க, அவருடைய வாதங்களை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா கேட்கிறான் சூரத்துல் முஃமினூன் 115-116ல், அஃப ஹஸிபுதும், நீங்க நினைத்துக் கொண்டீர்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபதன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவும், உங்களை எல்லாம் நம்ம வீணுக்காக படைத்து விட்டோம், நீங்கெல்லாம் எங்க பக்கம் திரும்பியே வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா, எப்படி, அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவும், உங்களை நாம் வீணாக படைத்து விட்டோம், சும்மா ஏதோ ஒன்றுக்கும் இல்லாம படைச்சிட்டோம், நீங்க எங்கள் பக்கமே திரும்பி வர மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா. இந்த சிந்தனை யாருக்கு வரும், உலகத்தை யாருமே உருவாக்கலை என்று சொன்னா என்ன செய்யும், வரும், அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்படி நீங்கள் நிலைத்துக் கொண்டீர்களா, அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது நம்ம வந்து இந்த வமா ஹலக்ன சமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா லாஇபீன், வானங்களையும் பூமிகளையும் அதற்கு இடைப்பட்டவைகளையும் விளையாட்டாக நாங்கள் படைக்கவில்லை. சோ விளையாடுறதுக்கு என்ன செய்யல, இவைகளை நாம் உருவாக்கவில்லை. லவ் அரதுனா அன்னத்தகைத லஹுவன் லத்தகதுனா மில்லதுன்னா லவ் குன்னா ஃபாயிலீன், அதாவது நாங்க வந்து இதை வந்து வீணாக எடுக்கணும் என்று சொன்னா, சும்மா ஏதாவது விளையாட்டாக ஏதாவது நம்ம செஞ்சிருக்கணும்டா, இந்த உலகத்தை படைச்சிருக்க தேவையில்ல, நாங்க வேற வேலை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அஹ்சபுல் இன்சானு அயுத்ர கசுதா, சும்மா நாம ஒன்றுமே இல்லாம மக்களை விட்டுருவோம்னு நினைத்து கொண்டார்களா, இந்த சிந்தனை இது மனிதன்ட்ட ஒண்ணு இல்ல எதுவும் இல்ல சும்மா அப்படி என்கின்ற சிந்தனை போக்கு கடவுள் மறுப்பு கொள்கைக்கு பின்னால் இருக்கிறது என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள். எனவே குர்ஆனுடைய முன்னுரையும் குர்ஆனுடைய வாதமும் மனிதனுக்கு எங்கிருந்து இந்த சிந்தனை பிறக்கிறது, மனிதனுக்கு எங்கிருந்து இந்த சிந்தனை பிறக்கிறது என்பதை தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டு விஷயங்கள், ஒன்று லிய ஹலிக மன் ஹலக அன் பையினா, அழிந்தால் ஆதாரத்துக்கு பின்னால் அழியணும், வயஹா வயஹ்யா மன் ஹய்ய அன் பையினா. இரண்டாவது என்ன, இந்த உலகம் வந்து நம்ம என்ன செய்யல, வீணுக்கு படைக்கவில்லை அப்படின்னு இறைவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு முன்னுரைக்கு பின்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது எப்படி இறை நிராகரிப்பு செய்கிறாங்களே, அதாவது இறைவன் இல்லை என்று சொல்றாங்களே, அவர்களோடு இறைவன் எப்படி பேசுகிறான், அவர்களோடு இறைவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு பாருங்க. அதாவது சூரத்துல் ஜாத்தியா 24-25 வசனம், முதலாவது இறைவன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி காட்டுறான், மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி காட்டுறான். வகாலு, அவர்கள் சொல்லுகிறார்கள், மாஹிய இல்லா ஹயா துன துன்யா நமூது வனஹியா, இது இந்த உலகம் இருக்குதே இதோட முடிஞ்சது, நம்ம இங்க மரணிக்கிறதும் இங்க வாழ்றதும் இதோட முடிஞ்சது. வமா யு ஹுலிகுனா இல்ல தஹர், எங்களுக்கு காலத்தால தவிர வேற அழிவு கிடையாது. காலத்தை வமா யு ஹுலிகுனா இல்ல தஹர், இந்த கதை சொல்றாங்க இயற்கையாக உருவானது தஹர், காலம்தான் எங்களை உருவாக்கிச்சு, காலம்தான் எங்களை அழிச்சதே தவிர வேற எதுவும் என்ன செய்யாது எங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, சொல்ற நேரத்தில் ஆதாரத்தோட சொல்றாங்களான்னு குர்ஆன் கேக்குது பாருங்க. அவர்களுக்கு இது சம்பந்தமா அறிவோட சொல்றாங்களான்னு கேட்டா அறிவுடன் சொல்லவில்லை, அப்படி ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லை. எப்படி சொல்றாங்க, அவர்கள் அதை பற்றி அறிவு கிடையாது, காலம்தான் எங்களை உருவாக்கிச்சு, காலம் தான் எங்களை அழித்தது, நம்ம எழுப்பப்பட மாட்டோம் என்பது அறிஞ்சு ஆய்வு செஞ்சு சொல்றாங்களான்னு கேட்டா இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ்வு தஆலா சொல்றான், இன்ஹும் இல்லா யதுன்னூன், ஒரு யூகமாக சொல்கிறார்கள், ஒரு யூகமாக அவர்கள் இதை பேசுகிறார்களே தவிர எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன் பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, காலம் தான் எங்களை உருவாக்கியது அழிக்கிறது என்று சொல்ற நேரத்தில் கூட அல்லாஹ் அறிவை பேசுறான், அவர் அறிவோடு சொல்லவில்லை, யூகத்தில் என்ன செய்யறாங்க இதை சொல்லுகிறார்கள். இதனால் தான் உங்களுக்கு ரிச்சர்ட் டோக்கின் சொன்னேன், அதாவது இவர் எழுதின புத்தகங்களுக்கு எதிராக, இவருடைய வாதங்களுக்கு எதிராக விஞ்ஞானிகளே நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, மறுப்பு சொன்னாங்க. எப்படி மறுப்பு சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அதாவது இன்னும் விஞ்ஞானம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது, இன்னும் விஞ்ஞானம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. அப்ப இப்படி இருக்கிற டைம்ல அவர்களுடைய வாசகர் சொல்றாங்க, இறைவனையும் தீனையும் அவர்களோடு விட்டு விடுங்கள், நம்ம அதுல தலை போடக்கூடாது, நம்ம சயின்ஸ்ல போய்கிட்டு இருப்போம், இதை சம்பந்தப்படுத்தி முடிவு காண்ற இடத்துல நாங்க இல்லை இன்னும் அப்படி என்று சொல்லக்கூடியவர்களாக சில நடுநிலையானவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள், இந்த ஒரு சிலரை தவிர. அதனால அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான், அவர்கள் யூகமாக பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக பதில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது அவர்களது வார்த்தையா? இப்ப அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய சில கேள்விகளை பார். இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்னன்னு சொன்னால், இவர்களோடு பேசுற நேரத்தில் யாரு இந்த இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க பேசுற நேரத்தில், அதுல கொஞ்சம் அவங்க வளர்ந்துருந்தாங்கடா, அறிவுத்துறையில கொஞ்சம் வளர்ந்துருந்தாங்கடா, எதுல போய் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா, டார்வின் சொன்னது சரியா இல்லையா, அதே போல இந்த செல், அதே போல இந்த மாதிரியான விஷயங்களை போய் இருந்து கண்டு அந்த செயற்கை உரியை உருவாக்கி விட்டார்களா இல்லையா, இந்த இடத்துல இருந்து கண்டிருப்பாங்க. மக்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஏத்திஸ்டோட வாதிக்கிறேன்னு சொன்னா நம்ம செல்லை பத்தி படிச்சிருக்கணும், பழங்கிட்டா டார்வினிசத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கணும் படிச்சிருக்கணும் அப்படின்னு, டார்வினிசத்தை பத்தி கேள்வி கேட்டா டார்வினிசத்தை படிச்சிருக்கணும் அது வேற, ஆனால் இது இருந்தா தான் அவனோட பேசணும் என்பது அர்த்தம் அல்ல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். காரணம் என்ன, உலகத்தில் கிரேவிட்டி தான் இந்த உலகத்தை உருவாக்கியது என்று சொன்னாலும், ஒரு முஸ்லீமுடைய கேள்வி என்ன தெரியுமா, கிரேவிட்டியை யார் உருவாக்கினான் என்பதுதான். ஒரு முஸ்லீமுடைய கேள்வி தெரியுமா, கிரேவிட்டியை யார் உருவாக்கினான், அந்த ஈர்ப்பு சக்தி என்ற தன்மையை யார் உருவாக்கினான் என்பது ஒரு முஸ்லீமுடைய கேள்வி. செயற்கையாக ஒரு உயிரியை உருவாக்கினான், செல் உருவாக்கினான், எங்களது கேள்வி என்ன சொன்னா, நீங்க செல்லுக்கு உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினாய பொருட்கள் இதை யார் உருவாக்கினான் என்பதுதான். அப்ப எனவே ஒரு முஸ்லீம் எப்பையும் அந்த இடத்தை அடைய முடியாது, ஒரு காபிர்கள் எப்பொழுது என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தை அடைய முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், எஸ் அலூனக அனிர் ரூஹ், நபியிடத்துல வந்து கேட்டார்கள் உயிரை பற்றி, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், குலிர் ரூஹு மின் இல்மி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உயிர் இருக்கிறது அது எனது இறைவனுடைய அறிவில் உள்ள ஒரு விஷயம், இந்த உலகத்தில் யாருக்கு அந்த அறிவு என்ன செய்யல கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு கொஞ்சமாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எல்லாத்தையும் உருவாக்கிடலாம், இந்த உலகத்தில் எதனை உருவாக்கிடலாம், எதை செஞ்சிட முடியாது, நல்லா சொல்றா உயிர் கொடுத்து விட முடியாது, உயிர் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உயிர் என்பது இறைவனுக்கே உள்ள ஒரு சீக்ரெட். அது உங்களுக்கு கிடையாது, அந்த அறிவு கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எனவே என்னதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உருவாக்கி விட்டதாக சாதனை படைத்திட்டாலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த அம்சம் இருக்கிறதே, இதை என்ன செய்ய முடியாது, எவனாலும் செய்ய முடியாது என்பது அல்லாஹ். ரூஹ் என்பது இறைவனுடைய கையில் உள்ள விஷயம். அது ஊதினாத்தான் உலகமே இயங்கும், உயிரே இயங்கும் என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளோம்னா, ஒரு முஸ்லீம் எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் அதை தாண்டி கேள்வி கேட்கலாம். அதை தாண்டி என்ன கேட்கலாம்னா, எதுவாக இருந்தாலும் அதை உருவாக்கியவன் ஒருவன் இருக்க வேண்டும், அதை உருவாக்கிய ஒருவன் இருக்க வேண்டும். அது நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, யாராவது கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாகவும் கொஞ்சம் ஆழ்ந்த ஆய்வு ரீதியாகவும் படிக்க வேண்டும் தமிழ்ல அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னால், ஒரு இந்திய சகோதரர் ஒருவர் சிறந்த முறையில தமிழ்ல எதிர்குரல் அப்படி என்று சொல்ற இணையதளம் நடத்திட்டு வர, எதிர்குரல் சொல்ல தமிழ், அதாவது இலகு நடையில மக்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல இலகு நடையில விஞ்ஞான விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் அந்த வெப்சைட் என்ன செய்கிறது, இருக்கிறது. நாம் வந்து அவருக்கு ஆர்வம் கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்க வேண்டும். காரணம், நான் தமிழ்ல அந்த அளவுக்கான ஒரு அழகிய ஒரு இணையதளத்தை என்ன செய்யல, காணல. நிறைய பேர் பேசுறாங்க தான், ஆனா அந்த அளவுக்கான ஒரு இணையதளத்தை என்ன செய்யல, காணவில்லை. எதிர்குரல் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் முடிந்தால் சகோதரர்கள் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக என்ன பேசுறாங்க என்று அவர்களுடைய பாணியிலே பதில் சொல்வதற்குரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்டா, நம்ம யாருடனும் பேசலாம், அதுக்கு நம்ம பெரிய அட்வான்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. காரணம், ஏகத்துவ அறிவு இருக்கிறதே எல்லா அறிவை விட மேலானது, ஏகத்துவ அறிவு இருக்கிறதே எல்லா அறிவை விட மேலானது. எங்களுக்கு முன்னால் இறைவன் ஒருவன் தான் என்ற அறிவுக்கு முன்னால எல்லாமே கீழே தான். இறைவன் ஒருவன் தான் என்ற அறிவுக்கு முன்னால் எல்லாமே கீழே தான். ஏன் அவன் அந்த இடத்துல ஜஹாலத்தில் இருக்கிறான், அறியாமையில இருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்தில் இந்த தஹ்ரியா, காலம் தான் எங்களை உருவாக்கியது, காலம் தான் எங்களை அழிக்கிறது சொல்றாங்களே, இவருக்கு குர்ஆன், இவர்களுக்கு குர்ஆன் எப்படி பதில் சொல்கிறது என்பதை நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். கேள்விகளால் ஒரு வீரர், நம்ம வந்து பெரிய படித்தவர், நல்ல சிந்திக்கிறவர், விஞ்ஞானத்துறையும் தெரிந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தான் வைரமுத்து. கேள்விகளால் சில வேள்விகள் என்ற புத்தகத்தில் அவற்றை கேட்கப்படுது என்று சொன்னால், மரணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், எப்படி இவ்வளோ விளங்கினவர் வாசித்தவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா, அது ஒரு கெமிக்கல் சேஞ்சா, ஒரு ரசாயனவியல் மாற்றம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, என்னதான் வாசித்தாலும் என்னதான் படிச்சிட்டாலும் அவ்வளோதான் சிந்தனை என்ன செய்யுது, நிற்குது. படித்தவர், அந்த துறையில் உள்ளவர், தேடியவர், விஞ்ஞான கவிதைகளையும் விஞ்ஞான விஷயங்களையும் தமிழ் படுத்துவதில் அழகாக செய்கிறவர், ஆனால் என்ன செய்கிறாரு, இவ்வளவுதான் அறிவு. அப்ப தாலிக்க மப்லகுஹும் மினல் இல்ம், அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்றான், தாலிக்க மப்லகுஹும் மினல், அதுதான் அவர்களது அறிவின் தரம் அப்படின்றாங்களா, தாலிக்க மப். நான் கேட்கிறேன், கெமிக்கல் சேஞ்ச் இப்படி சொல்றாங்களே, இது வந்து எந்த வகையில், எந்த லொஜிக்கு இது நியாயமாக இருக்குது? கெமிக்கல் சேஞ்ச் 60 வயசுல ஒத்தனுக்கு வருது, ஆரோக்கியம் இல்லாத ஒத்தனுக்கு 80 வயசுல வருது, ஆரோக்கியம் உள்ளவனுக்கு 40 வயசுல வருது. அது எப்படி கெமிக்கல் சேஞ்சுக்கு ஒரு அளவு இல்லையா, கெமிக்கல் சேஞ்சுக்கு ஒரு அளவு இருக்கணுமா இல்லையா? நல்ல ஆரோக்கியம் உள்ளவனுக்கு 20 வயசுல கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுது, ஆரோக்கியமே இல்லாதவனுக்கு 80 வயசுல கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுது, எப்படி அது? இதுக்கு அவருக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? சும்மா ஒரு பதில், வேள்விகள் என்ற பேர்ல என்னது, ஒரு பதில சொல்லிடுறது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும், அந்த இடத்துல ஏகத்துவம் எவனுக்கு சரியாக இருக்கிறதோ, அந்த இடத்துல அவனுக்குள்ள தெளிவு இருக்கிறது. இந்த உலகத்துல எந்த அளவுக்கு ஒத்த அறிவுல வளர்ந்துட்டாலும் அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எப்படி அழகா பதில் சொல்றான்னு பாருங்க. இப்ப நான் இறைவன் கேட்கக்கூடிய சில கேள்விகளை இந்த இடத்துல இந்த விஷயத்துக்கு சொல்றேன். எது, இந்த விஷயத்துக்கு இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சூரா மரியம் 66 தொடக்கம் 69 வரைக்கும், சூரா மரியம் 66 தொடக்கம் 69 வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்றான், வயகூலுல் இன்சான், மனிதன் சொல்லுகிறான், இதா மித்து லசௌஃப உஹ்ரஜு ஹய்யா, நான் மௌத்தாகின பின்னாலும் எப்படி உயிரோட வருவேன் அப்படின்னு மனிதன் கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்கள், ஒரு அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய சிறப்பம்சமே என்ன தெரியுமா, ஒத்தனுடைய கேள்விக்கு சான்ஸ் கொடுத்து பதில் சொல்றது. அதுதான் ஒரு ஆன்மீகத்துடைய மிக உச்சகட்டமான இடம். அது கேள்வியே தட்டி விடுறதில்ல, அது எடுக்குது, எடுத்துதான் நீ சொல்ற இதுக்குரிய பதில் என்று சொல்வது இருக்கிறது, அது முதல் இடம். அப்ப சிந்திக்கக்கூடியவங்க முதலாவது இஸ்லாத்துல தான் விடுதலையை காணணும். ஏன், சிந்திப்பதற்கான வாசல திறந்து இங்கதான் என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னா, வயகூலுல் இன்சான், மனிதன் சொல்கிறான், இதா மித்து லஸௌஃப உஹ்ரஜு ஹய்யா, நான் மரணித்தால் நான் மறுபடியும் உயிராக வெளியேற்றப்படுவேனா, என்ன கேள்வி இது, என்ன என்ன நிலைமை இது அப்படின்னு அவன் கேட்கிறான். அவள் அல்லாஹ் உடனே பதில் சொல்றான், வயகூலுல் இன்சானு இதா மித்து லஸௌஃப உஹ்ரஜு ஹய்யா, இது மனிதனுடைய கேள்வி, அவலா யஸ்குருல் இன்சானு அன்னா கலக்னாஹு மின் கப்லு வலம் யகு ஷைஆ, அவனுக்கு ஞாபகம் இல்லையா, ஒன்றும் இல்லாமல் உருவாகியது அவனுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறான்.
ஒன்றுமில்லாமல் அவள் உருவாகியது அவனுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அல்லாஹ்வுத்தால கேட்கிறான். இவன் என்ன சொல்றான், நான் மரணித்த பின்னால திருப்பி உயிரோட வருவான். அதான் இப்ப இருக்குது பொடி, இந்த பொடியிலிருந்து உயிர் போன பின்னால திருப்பி இந்த பொடிக்கு உயிர் வருமானு தான கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், அவளா யஸ்குருல் இன்சான், அவனுக்கு ஞாபகம் இல்லையா, நாங்க அவனை படைத்தோம் ஒன்றும் இல்லாத நேரத்தில் என்பது அவனுக்கு ஞாபகம் வரவில்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். நீ இந்த பொடியிலிருந்து உயிர் போனவரோ திருப்பி இந்த பொடிக்கு உயிர் வராது அப்படி என்ற வாதத்தை வைப்பாயாக இருந்தா, நீ ஒன்றும் இல்லாத நேரத்தில் இப்படி உருவாகினா இடத்துக்கு விளக்கம் சொல்லன்றாள். அதுக்கு என்ன விளக்கத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? சரி, நம்ம மரணித்த பின்னால இந்த பொடியெல்லாம் இத்து போன பின்னால எங்கேயாவது ஒரு துண்டாவது கிடக்கும், ஒரு மூலையில ஒரு மண் துண்டாவது கிடக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் உருவாக்குறது லேசு, அதோட ஒப்பிட்டா எதோடு ஒன்றுமில்லாத நேரத்தில் உருவாக்குறதுக்கு அதோட ஒப்பிட்டா இது லேசு, இது உனக்கு ஞாபகம் இல்லையானு இதான் உன் கேள்வியா இருந்தா இதான் என் பதில் என்றால் சுபஹான அல்லாஹு தஆலா எத்தனை இடங்களை எப்படி பதில் சொல்ற. இதுதான் இந்த விஷயம் இருக்கிறதே, இதை நன் முஸ்லிம்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முஸ்லிம் அல்லாஹ் சகோதரர் ஏற்றுக்கொள்ளும், அன்புள்ள சகோதரர்களை எப்பயும் புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா ஏற்றுக்கொள்வார்களா என்றதை வச்சல்ல பதில், சரியா பிழையா, ஆதாரம் உள்ளதா ஆதாரம் இல்லாததா. நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு மட்டும்தான் பேசுறோம்னா வீட்டில் மனைவி பிள்ளையோட கூட பேசிக்க மாட்டோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்களா நம்ம சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எப்படி பேசுறோம், நான் சொல்றது சரி அதனால தான் பேசுறோம், உனக்கு இன்றைக்கு விளங்கும் இல்லாட்டி நாளைக்கு விளங்கும். பிள்ளைக்கு என்ன சொல்றோம், இப்ப நான் சொல்றேன் இன்ஷால்லா உனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யும் தெரிய வரும், அப்பவே பேசுனீங்க 5 வருஷத்துக்கு பிறகு பேசலாம் தானே. எனவே அவன் விளங்குறானா இல்லையா என்பதெல்லாம் முதல் அம்சம். நம்ம ஆதாரபூர்வமான விஷயத்த பேசுறோமா இல்லையா, முதலாவது அந்த திருப்தியை உருவாக்குங்க. நிறைய பேருடைய பெரிய வீக்க என்னன்னா, அவன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படி சொன்னா கேட்கறத விடுங்க, நம்ம பேசுறது சரியா பிழையா ஆதாரம் உள்ளதா இல்லையா. உலகத்துல எல்லாமே எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றா அல்லாவுக்கும் மனைவிக்கிறோம் சொல்லிக்க மாட்டான். வெளிப்படையான இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில கூட அல்லாவுக்கு மனைவி பிள்ளை, அல்லாவுக்கே விமர்சனம் நம்மளுக்கு வராதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல உள் வாழ்க்கையும் வெளி வாழ்க்கையும் வெளிப்படையாக இருந்த யாருமே இல்லை. ரசூலுல்லாஹி சொல்லலையா விமர்சனம்? அப்ப எப்படி நான் கேட்கிற உலகத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது, உலகத்தை திருப்திப்படுத்த வைக்கிறது? இந்த இடத்துக்கு போனீங்கன்னா மனநோயாளியா மாறிடுவோம். எப்பயும் என்ன புரிஞ்சிருவோம் தெரியுமா, நம்ம வைக்கிற விஷயம் சரியா பிழையா, ஆதாரபூர்வமா வைக்கிறோமா யூகத்துல வைக்கிறோமா, இதுதான் நம்ம கிளியராக இருக்கிறோம். இது மட்டும் நம்மளுக்கு சரியாக இருந்துட்டா அவர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்ட கேள்வி 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வேலை செய்யலாம். நீங்கள் கேட்ட கேள்வி 20 வருடத்துக்கு பின்னால் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். அல்லது நீங்கள் கேட்ட கேள்வி அவருக்கு புரியாமல் இருந்து அதே சப்ஜெக்ட் இன்னொரு முறையில் என்ன செய்யலாம், கேட்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அதாவது அவர்களுக்கு நாங்கள் பல வசனங்களை பல உதாரணங்களை மாறி மாறி ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா, அவர்களுக்கு ஒன்றில் சிந்தனை பிறக்கலாம் என்பதற்காக. ஒன்றில் பிறக்காது இன்னொன்று என்ன செஞ்சிடும், அந்த சிந்தனை பிறந்து விடும் என்பதற்காக. அல்லாஹ் கேக்குறான், அவலா யஸ்குருல் இன்சானு அன்ன கலக்கனாஹு மின் கபல் வலம் யக்கு ஷைய்யா. கேள்வி என்ன தெரியுமா, நீங்க உடல் இருக்கு, உடல் அழிஞ்சு போன பின்னால உருவாக்கப்படுமான்னு கேக்குறீங்க. ஒன்றும் இல்லாத நேரத்துல நம்ம உருவாக்கினத்தவன் ஞாபகம் இல்லையான்னு அல்லாஹு தஆலா கேக்குறான். எனவே இந்த கேள்வி அவன் கேட்கவே முடியாது அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதில் சொல்லிவிட்டு சொல்றான், ஃப ரப்பிக், உமது இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லன ஹஸ்ரன்னஹும் வஷயாதீன தம்ம ثم لنحضرنهم حول جهنم جثيا. உமது இறைவன் மீது சத்தியமாக நாம் அவர்களையும் சைத்தான்களையும் மறுமையில் எழுப்புவோம், அவர்கள் அனைவரையும் நரகத்துக்கு சூழ நாம் கொண்டு வருவோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா தனது அறிவில் உள்ளதை சொல்றான். அது உங்களுக்கு தெரியாது, கேள்வி அல்லாஹ் விளங்கப்படுத்திட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக உமது இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஃப ரப்பிக் லன ஹஸ்ரன்னஹும் வஷயாதீன், அவர்களையும் சைத்தான்களை நாம் திரட்டியே ஆகுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இதே இவருடைய முதலாவது கேள்வி, அவலா யத்குருல் இன்சான் அன்னா ஹலக்னாஹு மின் கபல் வலம் யக்கு ஷைய்யா. தொகுத்து பாருங்க சகோதரர்களே, இது அவர்களுடைய கேள்வி, இது குர்ஆனுடைய பதில், மேலதிக விளக்கமே தேவையில்லை. ஒன்று. இரண்டாவது பாருங்க, அல்லாஹு தஆலா சூரத்து தூர்ல சுருக்கிற உலகத்துடைய சிந்தனை இது மூணுல ஒன்றா தான் இருக்கும். நீங்க உலகத்தை பத்தி ஒரு ஏத்திஸ்ட் சிந்திச்சாலும் இந்த மூணுல ஒன்றா தான் சிந்திக்க முடியும். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கேள்வியா சொல்றான், அம் ஹுலிகு மின் கைரி ஷை, ஒன்றுமில்லாமல் உருவானார்களா, முதலாவது கேள்வி, அல்லது ஒன்றுமில்லாமல் அவர்கள் உருவாகி விட்டார்களா, அம் ஹுலிகு மின் கைரி ஷை, எதுவும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா, ஒன்றுமில்லாமல், அதாவது யாருக்கு சொல்றது, இறைவன் இல்லாமல் உருவாகினவங்களுக்கு இது சொல்லலாம், அப்படி உருவாகி விட்டார்களா, அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது அவர்களே படைத்தார்களா, இரண்டாவது கட்டம், அல்லது அவர்களே படைத்தாளர்களா, அம் ஹலக்கு சமாவாத்தி வல்லர், அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா. மூன்று தவிர வெளியே போக இயலாது. ஒன்று, ஒன்றும் இல்லாமல் உருவாகுதல், அல்லது அவர்கள் அவர்களை மட்டும் உருவாக்கி கொள்றது, அல்லது அவர்கள் அவர்களையும் உருவாக்கி வானங்கள் பூமியையும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க உருவாக்கினார்கள். இந்த மூன்றில் ஒன்று தான். அல்லாஹு தஆலா கேட்கிற சூரத்து தூர்ல அம்ஹுல் இந்த தலைப்பு நம்ம தனியாக எடுத்தோம். சூரத்து தூருடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஜுபைல் இங்க நம்ம ஒரு ஸ்பீச் பேசினோம். அன்புள்ள சகோதரர், அதாவது கிட்டத்தட்ட 20-30 கேள்வி எல்லாம் என்ன செய்யறான் கேட்கிறான். இது அல்லாஹு தஆலா சொல்ற அம் ஹுலிகு மின் கைரி ஷை, ஒன்றுமில்லாமல் படைக்கப்பட்டார்களா, அம் ஹுமுல் ஹாலிகூன், அல்லது அவர்களே படைத்தார்களா, அல்லது அம் ஹலகு சமாவாத்தி வல் அர்த், அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா, பல்லா யூகினூன், இல்லை அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் யூகினூன் என்ன தெரியுமா, உண்டிலே பிடிப்பு இல்லை அவங்களுக்கு, பல்லா யூகினூன், அவர்கள் பிடிப்பற்றவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சூரத்து தூரில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 35-36 விஷயத்தில் என்னது வசனத்தில் இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை உணர்வதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்றான்டா, சில உபரியான விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறான். அதெல்லாம் கேள்விகளாகவே அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். அதுல ஒன்று, மனிதன் எப்ப எதை யோசிச்சுக்கிட்டு தெரியுமா, அவனுடைய மென்டலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம உருவாக்கப்பட்டிருப்ப, நாம வந்து ஒத்த படைச்சிருப்பானா, ஒத்த என்னை படைத்திருப்பானா என்றதா தன்னை பத்தி அவன் யோசிச்சுக்கின்றான். அதனால அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்து காஃபிர்ல 57-58ல, லஹல்கு ஸமாவாத்தி வல் அர்த் அக்பரு மின் ஹல்கின் நாஸ், உங்களை படைப்பதை விட வானங்கள் பூமியை படைப்பது மிகப்பெரியது அப்படின்றாங்களா. நீங்க உங்களை பத்தி யோசிச்சிருக்கிறீங்க, அதை விட்டுருங்க, வானங்கள் பூமியை படைப்பது இருக்கிறதே அது இதை விட மிகப்பெரியது, உங்களை படைத்ததை விட்டுருங்க, நீ பெருசை யோசிங்க என்றாங்களா, சின்னதுல யோசிச்சிருக்க வேணாம், இப்ப படைப்பு தானே உங்களுக்கு பிரச்சனை, அதனால மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டதான் விட்டுருங்க, லஹல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தல் இருக்கிறதே அது அக்பர் மின் ஹல்கின் நாஸ், மக்களை படைப்பதை விட பெரியது, வலாக்கின் அக்ஸர் அன்னாஸ் லா யஅலமூன், ஆனால் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள், அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனம் இது சூரத்துல் காஃபிர் 57-58, இது 22-23, இதெல்லாம் பாருங்க அன்புள்ள சகோதரர், சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான், சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும். 22-23 வசனம் சூரத்துல் அன்பியா, இதில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹா, இந்த வானங்களிலும் பூமியிலும் இறைவன் அல்லாது எது வேற எதுவும் இருந்திருந்தால், வணங்கப்படத்தக்க வேற எதுவும் இருந்திருந்தால், லஃபசதா, இந்த பூமி என்ன செய்திருக்கும், அழிந்து போயிருக்கும், இந்த பூமி அழிந்து போயிருக்கும் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் இறைவனுடைய இந்த நிர்வாகத்தை மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்தில் எவன் செஞ்ச நிர்வாகத்தை எடுங்க, எவர் செய்த நிர்வாகத்தை எடுத்து, கண்ணியமானவர்களாக இருக்கலாம் கண்ணியமற்றவர்களாக இருக்கலாம், எவர் நிர்வாகம் செஞ்சாலும் குழப்பம் வந்துதான் இருக்கும் பாருங்க பாபம், எவர் நிர்வாகம் செய்தாலும் குழப்பம் வந்துதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல மட்டும்தான் என்ன செய்யாது, குழப்பம் வராது. மற்றபடி இந்த உலகத்தில் நபிமார்களே நிர்வாகம் செய்தாலும் தவறுகள் என்ன செய்யும், அங்கே உருவாகித்தான் இருக்கும். இறைவனை தவிர நிர்வாகத்தில் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், இது இறைவன் அல்லாதவர்களுடைய நிர்வாகமாக இருந்திருந்தால், லஃபஸததா, வானங்கள் பூமி எப்பயோ என்ன செஞ்சிருக்கும், போய் முடிந்திருக்கும். இதுல அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உணர்த்த வருகிறான், என்ன தெரியுமா, இந்த ஓர்டர், இந்த சிஸ்டம், இறை கடவுள் என்கின்ற ஒருவனை தவிர வேற யாராலும் இது செய்ய முடியாது, இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்ற, யுஸ்கா மின் வாஹித், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஒரே தண்ணீர் ஊட்டப்படுகின்ற மரங்களிலும் உணவு முறைகள் வேறாக இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். எப்படி ஒரே தண்ணீர் தான் ரெண்டும் ஊத்துறீங்க, மாங்காய் மரத்துக்கும் அதுதான், மாதுளை மரத்துக்கும் அதுதான், ஆனால் அதில் டேஸ்ட் வேற, இதில் டேஸ்ட் வேற, ஒரே நிலம் தான், ஆனால் நாங்கள் அதில் சுவைகளை வித்தியாசப்படுத்திக்கிறோம் பார்க்கலையான்னு கேட்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவாரா, இது நான் அல்லாமல் வேற யாராவது இந்த உலகத்தில் இதில் நிர்வாகம் செய்கிறதாக இருந்தால் நீங்கள் குழப்பங்களை கண்டிருப்பீர்கள். அப்படின்னா மனிதன் முதலாக என்ன செய்யணும், இந்த உலகத்தில் இந்த உலகம் நீட்டாக போகிறதுல ஒரு சைடில் விட்டுட்டு, நீட்டாக இறைவன் அல்லாமல் நீட்டாக நடக்கக்கூடிய ஒரே ஒரு நிர்வாகத்தை என்ன செய்யணும், காட்டணும், காட்டவே முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், படைப்புகளில் எதுவுமே உங்களுக்கு நீட்டான நிர்வாகத்தை காட்ட முடியாது என்றால் அது இறைவன் தான் என்ன செய்யறான், நிர்வகிக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது இன்னொரு கோரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு கிராமப்புறவாசி, அதாவது நீங்க எப்பொழுதும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஃபித்ரா அஸ் சலீமான்னு சொல்வார்கள், இயற்கையாக சிந்திக்கக்கூடிய தன்மை, இது எப்ப மாறும் தெரியுமா, வேற வேற தேவையில்லாம சிந்தனைகள் அடிப்படைகளை மூளையில போட்டுட்டு சிந்திக்கிற முறை மாறிடும். நம்ம இயற்கையா இருக்கும் வரைக்கும் இயற்கையாகவே என்ன செய்வோம், நம்ம சிந்திப்போம், அதுல என்ன நம்ம சிந்தனை மாறிடும். இப்ப இந்த இடத்துல என்ன பாருங்கன்னு சொன்னால், ஒரு கிராமப்புறவாசி, ஒரு அரபு கிராமப்புறவாசி இடத்துல கேட்கப்படுகிறது, நீங்க வந்து கைஃப அரத்த ரப்பக், உங்களுடைய இறைவனை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள், உங்கள் இறைவனை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அவர் சொல்றாரு, கால அல் பஅரத்து ததுல்லு அலல் பஅயிர், والاثر يدل على المسير فسماء ذات ابراج وارض ذات فجاج وبحار ذات امواج وجبال وانهار افلا يدل ذلك على السميع البصير
எப்படி அழகான கேள்வினா இது இயற்கையான ஒரு கேள்வி எப்படினா ஒட்டகத்தின் விட்டை அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால் அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால் ஒருவருடைய காலடி ஒருவர் இந்த பகுதியால் நடந்து போயிருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் என்றால் கோள்களுடைய வானங்களும் பாதைகளுடைய பூமியும் அலைகளுடைய கடல்களும் மலைகளும் ஆறுகளும் செவியேற்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனை சொல்லாதா அப்படின்னு கேட்கிறார். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு தகதீர் அந்த வசனத்துக்கு இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஒரு மனித இயற்கையாக சிந்து ஒரு விட்டை ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும் என்றால் ஒரு காலடி அச்சு போனவரை சொல்ல முடியும் என்றால் ஃபஸமா உன் தாத்து அப்ராஜ், இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைச்சவனை சொல்லாதான்னு கேட்கிறான். அந்த ஒப்பீடை பாருங்க, எப்படி இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரியவனை சொல்ல முடியும் என்றா, ஒரு விட்ட ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும், வெறும் காலடி அதுக்கு தாண்டவனை சொல்ல முடியும் என்றா, இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைத்தவனை சொல்லாதா அப்படின்னு ஒரு கிராமப்புறவாசி கேட்டார்னு சொல்லுவான். அன்புள்ள சகோதரிகளை என்ன சிந்திக்கணும்னு தெரியுமா, இயற்கை சிந்தனை மாறாத வரைக்கும் எடுக்கேஷன் என்ற பேர்ல தலை மூளைக்கு தவறான மேற்கத்திய சிந்தனைகள் உருவாக்கப்படாத வரைக்கும் முறையாக என்ன செய்வான், அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். இந்த மாதிரி இல்லாத அந்த இயற்கை மாறிட்டேன்னு வைங்க, இது இயற்கை அறிவு உலகத்துல பாக்கலாம், ஒருத்தன் நல்லா சிந்திச்சுட்டிப்பா, இன்னொருத்த வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனோட தலையில மாறிப்பா விளங்கிட்டான். அப்ப அவன் மூளை நல்லா தான் இருந்தது, யாரோ ஒருத்த போட்டுட்டு ரோட் அமைச்சான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் எப்படி இவன் நல்லா தான் இருந்தா, ஏன் இப்படி யோசிக்கிறான், நம்மளுக்கு விளங்காது. யாரோ ரோட் போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம், யாராவது ரோடு ஒன்று அங்க போட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம், அதனால தலைகில. இதுதான் உலகத்துல உள்ள பிரச்சனை. நம்ம இயற்கையாக சிந்திக்கின்ற வரைக்கும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு சில கேள்விகளை கேட்கிறான் இதே செக்ஷன்ல. அதுக்கு நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், ஏன்னா அல்லாஹு தாலா ஏன் அந்த விஷயங்களை சுட்டி காட்டி கேட்கிறான் என்பது மிக முக்கியம். இந்த இடத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதலை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன தவறான புரிதல், இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் இது இறைவனிடம் இருந்து வந்த வேதம் என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்ற ஒரே ஒரு வசனத்தை ஏனும் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா, அல்லாஹ் சவாலா சொல்றான், ஒரே ஒரு வசனத்தை ஏனும் கொண்டு வர முடியுமா. இதுல ஒரு கவலைக்கிடமான விஷயம், முஸ்லிம்களில் ஒரு கணிசமானவர்கள் இந்த வசனத்தை சரியா விளங்கப்படுத்த மாட்டாங்க. அவங்க ஒரே ஒரு விளக்கம் வழங்கி வச்சுட்டாங்கன்னா ஒரு விஞ்ஞானமாக இருக்கும் அல்லது உயர்ந்த இலக்கிய நடையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, உயர்ந்த விஞ்ஞானமாக இருக்கும்னா இந்த சவால் இந்த நூற்றாண்டுக்கு தான், ரசூலான காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு இல்லையே, அங்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கல ஒன்று இல்லை. உயர்ந்த இலக்கிய நடையண்டா அரபு படித்தவனுக்கு மட்டும்தான் இந்த சவால், வேற யாருக்கு என்னது இந்த சவால் இல்லை. ஆனா அல்லா சொல்ற சவால் மனித ஜின் வர்க்கத்தாரை கூட்டி அழைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படின்னு என்ன தெரியுமா, ஒரே ஒரு வசனத்தை சொல்ல முடியுமாண்டா, நான் கேட்கிறேன் உலகத்துல யாராவது வந்து நான் வானத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அந்த தைரியம் இறைவனுடைய வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நன்றா புரிஞ்சுக்கங்க, நான் வானத்தை படைத்தேன் என்று பொய்யாக கூட உனக்கு என்ன செய்யாது, அந்த சொல்லக்கூடிய மன ஆற்றல் இல்லை. ஏன் மன ஆற்றல் இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும், பொய் சொல்றீங்க இந்த வார்த்தையை போய் அதை விட்டுருங்க, பெருசா சொன்னா பிரச்சனை, ஒரு நுழம்பை நான் தான் படைத்தேன், கொசுவை நான் தான் படைத்தேன் என்ன செய்யாது, சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, லைய ஹுலுகு துபாபன் வல விஜ்தமஉல, அவங்க ஒன்று சேர்ந்தான ஒரு ஈயை கூட என்ன செஞ்சிட மாட்டாங்க, படைத்து விட மாட்டார்கள். எனவே ஈயை படைத்தேன்னு கூட இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லல. சரி அதை விட்டுருங்க, நான் தான் இந்த உலகத்துக்கு தண்ணியை ரெடி பண்ணிக்கிறேன் யாருக்கா சொல்லலாம், இயலாது. நான் தான் இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி மழை என்ன செய்யறேன், பொழிய வைக்கிறேன். ஒரு புத்தகத்தை எழுதி விட வேண்டியதானே, குர்ஆனுக்கு சவால் தானே, ஒரு பக்கம் எடுக்கிறது, ஒரு புதிய புத்தகம் வெளியாக இருக்கிறது குர்ஆனுக்கு சவாலாக. அந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நான் தான் உலகத்தை படைச்சேன், நான் தான் வானத்துக்களை என்ன செய்யறேன், மலையை பொழிய வைக்கிறேன், நான் தான் உங்களை படைக்கிறேன், நான் தான் தாவரங்களை வெளிப்படுத்துகிறேன் குர்ஆனுக்கு சவாலாக ஒரு இது வந்திருக்கிறது. எழுதியவர் ஒருத்தர் வந்து இன்னால் அப்படின்னு வந்திருந்த என்ன செய்யும், புத்தகத்தை அங்கே கிழிச்சு செஞ்சிருவாங்க, வீசிடுவாங்க. உலகத்தில் யாருக்கு அதை செய்ய இயலாது. சவால் அதான் குர்ஆன் சொல்லுது, இதுதான் சவால். எது சவால், அதுல உள்ளத்தை எவனுக்கும் சொல்ல இயலாது. அப்படி ஒரு சவால் நான் கேட்கிறேன், எனது பிள்ளைகளை பற்றிய தகவல்களை நான் தான் என்ன செய்யலாம், பேசலாம். எனக்குரிய சொந்தங்களை பற்றி நான் தான் பேசுறேன், எனக்கு தான் அதை பத்தி அறிவு இருக்கும், ரைட் இருக்கும், இன்னொருத்தருக்கு பேச ஆற்றல் வராது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான், இது நீங்கள் அல்லாவிடம் அல்லாதவிடம் இருந்து வெந்த வேதமாக இருந்தால் அப்படித்தான் சொல்றான் அல்லாஹ். எப்படி மின் தூண் இல்ல மின் இந்தி கயிறு இல்ல, அல்லாதவரிடம் இருந்து வந்ததாக நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு வசனத்தை செய்ய கொண்டு வாங்க,
நீங்க ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள், படைத்த வண்டி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க, நீங்களா ஒரு வசனத்தை உருவாக்குங்க, கொண்டு வர இயலாது. இல்லை என்றா மற்ற மாதிரி சொல்வதா இருந்தா ஏதா எழுதி போட்டு வேதம் என்று சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த தைரியம் இறை வேதங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் குர்ஆன் வேதங்கள் என்ற கன்செப்ட சரியா பாதுகாக்குது. ஏன் தௌராத்த சொல்லி கொடுத்தது இஸ்லாம், ஏன் இஞ்சியில சொல்லி கொடுத்தது, ஏன் வந்து மற்ற வேதங்களை சொல்லி கொடுத்தது, அது சிதைக்கப்பட்ட வேதம் என்று சொல்லி கொடுத்ததற்கு காரணம் வேதத்துக்கு மட்டும்தான் வானங்கள் பூமியை படைத்தல் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்ப பைபிள்ல வருது, தௌரால வருது, வருதா இல்லையா, இவைகள்லாம் வருகிறது. அப்ப வருகிறது என்ற அதுக்கு எப்படி ஆற்றல் வந்தது? அல்லாஹ் என்ன சொல்றான், அது வேதம் தான், அதென்ன அவைகள்லாம் நான் இறக்கிய வேதங்கள் தான். சிதைச்சிட்டாங்க, கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. விளக்கத்தை ஏன் சொல்லுது தெரியுமா? இல்லாட்டி அதை வேதம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆற்றல் வேதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இருக்குது, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அதுக்கு மட்டும்தான். விளங்குதானா என்ன சொல்ல வருகிறேன்? அன்புள்ள சகோதரர், நினைச்சு பாருங்க, இன்றைக்கே ஒத்தேன் பைபிளுக்கு இணையாக, தௌராத்துக்கு இணையாக, குர்ஆனுடைய உயர்ந்த இடத்துக்கு இணையாக சிதைக்கப்பட்டதை விடுங்க. ஒன்றை உருவாக்குறான், நம்மளும் புதுசாக ஒன்றை உருவாக்குமே. பைபிள் மாதிரி பிரபல்யமாகட்டுமே, குர்ஆன் மாதிரி பிரபல்யமாகட்டுமே, இந்த வேதத்துக்கு ஈடாக ஒத்த எழுதி போட்டால் போகுமா? போகாது. அடுத்த செகண்டே எரிச்சிருவாங்க, அது அந்த இடத்துக்கு எடுக்க மாட்டாங்க. எனவே இறைவனுடைய வேதங்களுக்கு மட்டும்தான் ஆற்றல் உண்டு இதை சொல்றதுக்கு. நான் தான் வானத்தை படைச்சேன், நான் தான் பூமியை படைத்தேன், நான் தான் நீர்நிலைகளை உருவாக்கினேன், நான் தான் குழந்தையை உருவாக்கினேன், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன், நான் தான் உங்களுக்கு இப்படி அமைத்தேன் என்று சொல்வதற்கு யாருக்கு ஆற்றல் உண்டு? குர்ஆனுக்கும் இறைவனுடைய வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியதுக்கு அந்த ஆற்றல் என்னது உண்டு என்பதை புரிந்து மற்றவங்களுக்கு அந்த தைரியம் வராது. இறைவன் அந்த சுண்ணத்தை என்ன செய்ய மாட்டான், எங்கே கைவிட மாட்டான். இதுதான் சவால், இதுதான் சவால். இப்ப நினைச்சு பாருங்க, யாருக்கா செய்ய முடியுமா? உலகத்தில் எவருக்கு செய்ய முடியாது, செய்ய முடிந்தால் அடுத்த நிமிஷம் அது பாத்தில் ஆகிவிடும். இந்த இடத்தை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் அது விஞ்ஞானத்தையும் அடக்கும், மொழி நடையையும் அடக்கும், மற்ற எல்லா விஷயங்களையும் அடக்கும். டோட்டலாக சொல்ல போனால் இறைவனுடைய வார்த்தை மாதிரி யாருக்கும் ஒரு வார்த்தை பேச முடியாது. அதான் சவால். எப்படி இறைவனை போன்று யாராலும் பேச முடியாது. அதனாலதான் தன்னை இறைவன் என்று அறிவித்தவன் யாரு? ஃபிர்அவுன். ஃபிர்அவுனால என்ன பேச முடிஞ்சது? நான் படைச்சேன்னு செய்ய முடியல, நான் எகிப்தை படைத்தேன், நான் தான் உங்களுக்கு இந்த நைல் நதியை படைச்சேன்னா சொன்னாவே சொல்லல, அவனுக்கு சொல்ல இயலாம். என்ன சொன்னா தெரியுமா? இது பாருங்க, இந்த நைல் நதி இந்த எகிப்திலே ஓடுகிறேன்னு சொன்னான். அவனுக்கு என்ன சொல்ல முடியவில்லை, நான் தான் இதை உருவாக்கின சொன்ன அடுத்த செகண்ட் பொய்ப்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால. யாரு? நுமருதுடைய வரலாற்றிலே நுமருதுன்னு அழைக்கப்படக்கூடிய வரலாறு அல்லாஹ் சொல்றான். ஆனா வைமேத்தன் அது உலகத்திலேயே அவன்கிட்ட பெருமைத்தனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி அப்படி சொல்ல இயலாது. ஏன்னா எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க, நான் தான் உயிர்ப்பிக்கிறேன், நான் தான் மரணிக்கிறேன் அப்படி சொன்னான்னே, அந்த செகண்டே அவன் நிரூபிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, வேதமாக அடித்து யாருக்கும் போட முடியாது, வேதமாக அடித்து போட முடியும். இப்போ நம்ம அதாவது கணிசமான மக்கள் சாய்பாபாவா கடவுள் நினைச்சாங்க, நினைத்தார்கள். ஆனால் அவரால் ஒரு வேதம் வெளியிட முடிந்ததா? நான் தான் இந்த வானங்களை உருவாக்கினேன், நான் தான் நீர்நிலைகளை உருவாக்கினேன், நான் தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ரிசுக்கு முடிந்ததா? அடுத்த செகண்ட் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் என்ன நினைப்பார்? கடைசி வரைக்கும் இதை போடாத அளவுக்கு இந்த மக்கள் என்னோட இருந்துட்டு இருப்பாங்க, போட்டனா அதோட என்ன செஞ்சிடும், போயிடும் என்று அவருக்கே தெரியும். உலகத்தில் இறைவனுடைய சபதம் அது, ஆற்றல் அது, சவால் அது, எவருக்கு நிறைவேற்ற முடியாது. ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்தால் அது உருவாக்க முடியாது. இந்த கோணத்தில் நீங்கள் குர்ஆன் நான் தான் வானங்களை படைத்தேன் என்று சொல்ற வசனங்களை நீங்க ஓதுங்க, உங்களோட உள்ளம் அந்த இடத்துல நடுங்கும். எந்த இடத்துல? வானங்களை நான் தான் படைத்தேன் என்று சொல்ற இடத்துல உங்களுக்கு நடுங்கும். நான் தான் பூமியை படைத்தேன் என்று சொல்ற இடத்துல நடந்து, நான் தான் இந்த நீர்நிலைகளை ஓட விட்டிருக்கிறேன் என்று சொல்ற, காரணம் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், இது இறை வேதத்துக்கும் மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு, இறை வேதத்துக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு என்ற உணர்வு உங்களுக்கு என்ன செய்ய வரும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கக்கூடிய இன்னொரு சில கேள்வியை பாருங்க. இந்த இடத்துல இப்ப நான் சொன்னது மாதிரியான கேள்விகள், அதாவது சூரா வாக்கியா 58 தொடக்கம் 76 வரைக்கும் நம்ம மனநமிட்டு சொல்ல வேண்டிய இடங்கள். 58 வரைக்கும், 58 தொடக்கம் 76 வரைக்கும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபர ஐதும்மா தும்னூன், நீங்கள் செலுத்தி விடுகின்ற அந்த இந்திரிய துளியை பார்த்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அஃபர ஐதும்மா தும்னூன், நீங்கள் செலுத்தி விடுகின்ற அந்த இந்திரிய துளியை பார்த்தீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா? நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா? இந்த கேள்விக்கு தானே யாருக்கு நாம் படைக்கிறோமான்னு கேட்கலாம். நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோம் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதை நீங்க செலுத்தி விடுகின்றீர்கள், அதுக்கு பின்னால அட உருவாக்கம் யாரு? நீங்கள் படைக்கிறீர்களா நாம் படைக்கிறோமா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு மத்தியில் நாம் உங்கள் உருவாக்கத்துக்கு பின்னால் மரணத்தை நாம் தான் விதித்தோம், நாம் தான் எழுதியிருக்கிறோம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், எங்களை எவராலும் தோல்வியுறச் செய்ய முடியாது. மாற்ற ஏற்பாடு கேட்கிறான்ல, என்ன விஞ்ஞானம் முன்னேறட்டும், எந்த இடத்திற்கு போகட்டும், எது வச்சு மரணிக்காத ஒரு நிலைமை உருவாக்கலுமா? அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்ற ஹலகல் மௌத் வல் ஹயாத், இது ரெண்டுல எவனுக்கு அதிகாரம் இல்லை. உயிர் கொடுக்கிற ரூஹ், உயிரை எடுக்கிற மரணம், உலகத்துல எவனுக்கு சின்ன அதிகாரம் கூட என்னது இல்ல. எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறி சவால விட்டுட்டு போகட்டும், என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துக்கு போகவே முடியாது. சவால விட்டா அடுத்த நேரம் அவனுக்கே சக்கராத் வருது. யாருக்கு சவால் விட்டவனுக்கு? அவனுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. இந்த பலகீனத்தை மனிதன் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத், யார் பேசுற? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் தான் உங்களுக்கு மத்தியில் மரணத்தை எழுதினோம். வமா நஹ்னு பிமஸ்பூக்கீன், எம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹு தஆலா அப்படி சொல்லி காட்டுறான் படைப்பை பற்றி. இது ஒன்று சொல்றான். இரண்டாவது கேட்கிறான் அல்லாஹ், இதெல்லாம் இந்த இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கான கேள்விகள், நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அடுத்த கேள்வி, அஃபர ஐதும்மா தஹ்ருதூன், மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்ன? விவசாயம். இன்றைக்கு உலகத்தில் எப்படி மனிதன் மனிதனுடைய அந்த அறியாமல் என்ன நினைக்கிறான்டா, இனி விவசாய நிலங்களே தேவையில்லை, நாங்களாம் முன்னேறிட்டோம், இனி யார் விவசாயம் செய்யறன்னு நினைக்கிறான். அதாவது அந்த விளங்காத மக்கள் எப்படி நினைக்கிறான்? சகோதரர்களே, உலகத்தில் எவ்வளவுதான் ஒருத்தனுடைய ஐடி நாலேஜ் வளர்ந்து பெரிய எலக்ட்ரானிக் கடையை வச்சுட்டான், பக்கத்தில் ஒரு சின்ன பக்காலாய்க்குன்னு வைங்களேன், ஒன்று புரிஞ்சுக்கங்க, பக்காலாக்கு என்றைக்கும் வாழ்க்கைக்குது, இதுக்கு வாழ்க்கை இல்லை. உலகத்தில் எப்போ அதுக்கு போவான் தெரியுமா? அரிசி வாங்கின பின்னால தான். எதுக்கு போவான்? அரிசி வாங்கின பின்னால, மாவு வாங்கின பின்னால, காய்கறி வாங்கின பின்னால தான் அங்கே போவான். ஒருத்தன் காய்கறிக்கு வழி இல்லாமல், அரிசிக்கு வழி இல்லாமல் ஐபோன் வச்சுட்டு மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் ஒருவன் வந்து இதெல்லாம் இல்லாமல் போவான், அரிசிக்கு வேலை ஐபோன் வேலை வந்ததுன்னு வைங்க, எப்போ வரும்? சர்வதேச சந்தையில் ஏற்படக்கூடிய கிரைசிஸ், ஏதாவது பிரச்சனைகள் சுருக்கங்கள் வந்தால் இதில் விலை என்ன செய்யும்? ஏறு. அப்போ முதலாக எதை மூடுவான்? பக்காலாம் மூட மாட்டான், அவன் மூடிடுவான். ஏன்? அவன் இப்போ இங்கே வர வேண்டிய நிலைமையில் இருக்குது. அது முதலாவது விலை இறங்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஃபிஸ் ஸமா ரிஸ்குக்கும் வமா துவாதூன், உங்களுடைய ரிஸ்க்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் மேலே இருக்கிறான். காரணம், நீ உலகத்தில் எதையும் சேமிக்கலாம், உணவை குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் உனக்கு சேமிக்கலாம். உலகத்தில் எதையும் சேமி 60 வருஷத்துக்கு பிளான் பண்ணி எல்லாம் வச்சிடலாம், இது இருக்குதானே, அதை உங்களுக்கு எப்பயும் சேமிக்க இயலாது. அது யார கையில இறங்கிடும்? வஃபிஸ் ஸமா ரிஸ்குக்கும், மழை பொழியணும், நிலம் முளைக்கணும், அது இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை. அது வந்து அல்லாஹ்வுடைய கையில தான் வச்சுக்கிறோம். ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்துக்குங்க, ஒரு 5 வருஷத்துக்கு சேருங்க சார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு சேர்த்துக்கலாம். டோட்டல் 100 வருஷத்துக்கு என்ன செய்யலாது? சேர்க்க முடியாது. வஃபஸ்ஸமா இருஸ்குக்கும் வமா து அதுன், அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அல்லாஹ் கேட்கிறான், அஃபர ஐதும்மா தஹ்ருது, நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்த்தீர்களா? நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரியூன், நீங்கள் தான் அந்த விவசாய நிலத்தை முளைப்பிக்கிறீர்களா, நாம் முளைப்பிக்கிறோமா? நீங்க சேத்துல உழுதுட்டு போயிடுறீங்க, ஆனால் அந்த இடத்துல முளைப்பிக்கின்றவர்கள் யார்? நான். வேற யாரா உங்களுக்கு அதிகாரம் உள்ளவர்கள் அதுல இருக்கிறீங்களா? இவ்வளவுதான் நீங்க செய்றீங்க, அதுக்காக நம்ம தான் அதை செய்யறோம் என்று அல்லாஹு தஆலா கேட்டுட்டு சொல்றான். லவ் நஷா, நாங்கள் நாடி இருந்தால், அல்லாஹ் எப்பையும் ஒன்று சொல்லி அதாவது நிரூபிப்பான், இயலாமையை சொல்லி நிரூபிப்பான். மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் கொடுத்து காட்டுவான், கொடுக்காம இருந்து உணர்த்துவான். அதெல்லாம் எப்படி உணர்த்தலாம் பாருங்க. அதை சொல்லிட்டு லவ் நஷா, நாங்கள் நாடி இருந்த, நான் தான் செய்யற எண்ணத்துக்கு நீ உருவாக்கினத்தை வச்சு விளங்கலேண்டா, இல்லாதத வச்சு விளங்கு. எப்படி? லவ் நஷா, நாங்கள் நாடி இருந்தால், லஜஅல்நாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நாங்கள் அவைகளை கூலங்களாக, பெருமதியற்றவைகளாக ஆக்கியிருப்போம். அப்போ உனக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? எந்த கெமிக்கலும் இல்லை உனக்கு அதை உருவாக்க, விளங்குதான்னு கேட்கறான். நான் தான் உருவாக்குறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அது உருவாகலேன்னு வைங்க, நீ என்ன செய்வாய்? யாரை உனக்கு கூட்டிட்டு வரலாது, எந்த கெமிக்கலும் இல்லை, எதுவும் அடிக்க இயலாது. அப்படிந்தா யார் செய்யறாங்க? நான் தான் செய்யறேன். உனக்கு இன்னொத்தன் செய்யறதாக இருந்தால் நீ அதை உருவாக்கி இருப்பாய். அந்த மாதிரி நடந்தா உனக்கு உருவாக்க முடியாது போல் பாருங்க. அதனால நான் தான் என்ன செய்கிறேன், செய்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நீங்க என்ன சொல்லிப்பீங்க தெரியுமா? இன்னால முஹ்ரமூன், கடன்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிப்பீங்க. கடன்பட்டுட்டோமே, பல் நஹ்னு மஹ்ரூமூன், இந்த இடத்த நஷ்டமாகிட்டோமே, தடுக்கப்பட்டுட்டோமே. இதுதான் உங்களோட வார்த்தையாக இருக்குமே ஒழிய, அவன் உருவாக்காட்டி என்ன, நான் உருவாக்கி காட்டுறேன் சவால் உங்களுக்கு என்னது இல்லை. இதை யோசிக்க மாட்டீங்களா? யார் உருவாக்குறேன் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? விவசாயத்தை சொல்றான். மூணாவது, அல்லாஹ் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த உலகத்துல உணவு தேவைக்கு என்ன? நெருப்பு. அல்லாஹ் தஆலா சொல்றான், தண்ணீர், அஃபர ஐதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா? விஞ்ஞானத்துலலாம் படிப்போம், 97% இப்படி தான் இருக்குது உலகத்தில், தண்ணீராக தான் இருக்குது, அதாக இருக்குதா இருக்குன்னு சொல்லி. சரி, 97 மனிதனுக்கு பிரயோசனமாக மாற்றிடலாம் உலகத்தில்? இயலாது. அவனை வந்து ஆற்றலுக்கு பெரிய செலவழித்து அதை உருவாக்கிடலாம். அதுவும் ஒரு 100-200 வருஷத்துக்கு பிறகு மனிதன் உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கியமின்மை பிறகு என்ன நடக்க போதோ தெரியாது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ என்ன புரிந்து கொள்ள அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை பார்த்தீர்களா? இதுதான் நீ மிக முக்கிய. இதற்கு சொல்ல முடியாது, இறைவனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா? அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்ன், நீங்களா அதை வானத்திலிருந்து இறக்குகிறீர்கள்? அம் நஹ்னுல் முன்சிலூன், அல்லது நாம் இறக்கி வைக்கிறோமா? யார் உங்களுக்கு மலை இறக்கி வைக்கிறான்? அன்புள்ள சகோதரர்களே, மலை இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள்ல ஒன்று. இவ உலகத்துடைய அத்தனை பேருடைய தீவனமும் வாழ்க்கையும் எதுல இருக்குது? அந்த மலையெல்லாம் என்ன செய்யுது? தங்கி இருக்கிறது. உலகத்துல எவனுக்கும் தெரியாது என்ன செய்யறது, அவ்வளவுதான். சர்வதேச சந்தை இருக்கப்படும், இதை தவிர வேற எதுவும் என்னது இல்லை. அவனால எதுவுமே உருவாக்க முடியாது ஒரு நிலைமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லவ் நஷா, நாங்கள் நினைத்திருந்தால், ஜஅல்நாஹு உஜாஜன், மழை நீரை உப்பாக இறக்கி இருந்தோம் என்றால் கடல் நீருக்கு என்ன ரிசல்ட்டோ அதைத்தான் நீங்க இதுக்கும் செஞ்சிருப்பீங்க. லவ் ஜஅல்நாஹு உஜாஜன், நாங்கள் அதை உப்பாக ஆக்கி இருந்தோம் என்றால் ஃபலவுலா தஸ்குரூன், யோசிச்சு பாருங்க, நன்றி செலுத்த மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், நன்றி செலுத்த மாட்டீர்களா? இதை யோசிக்க கூடாதா? நீங்கள் பிறந்த பூமி ஒரு வீட்டில் எப்படி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போய் இருந்தா வசதி இருக்குமோ அதே மாதிரி அல்லாஹ் இந்த பூமியை வைக்கலையா உங்களுக்கு கேட்கிறாதா? அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் வைக்கவில்லையா? அன்புள்ள சகோதர, நாலாவது கேள்வி, அஃபரா ஐதுமுல் நாரல்லதி தூரூன், நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா? நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா? அன்தும் அன்ஷதும் ஷஜரதஹா, நீங்களா அதன் மரத்தை முளைக்க வைத்தீர்கள்? அம் நஹ்னுல் முன்ஷிஊன், அல்லது நாம் முளைக்க வைத்தோமா? தீக்குச்சியை சொல்லல, ஆக்சிஜன் சொல்றான். எப்படி அல்லாஹு தஆலா ஆக்சிஜன் சொல்றேன், ஒரு தீக்கு மிக நெருப்பு எரிவதற்கு மிக முக்கியமானதாக இன்றைக்கு அறியப்பட்ட உண்மை என்ன? ஆக்சிஜன் என்ன செய்யணும்? இருக்கணும். உலகத்தில் அதிகமாக இன்னும் சொல்லப்போனால் மிக உயர்ந்த இடத்துல ஆக்சிஜனை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அது பச்சை மரம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரா யாசீன்ல மின ஷஜரில் அஹ்தரி நாரன் ஃபைதா அன்தும் மின்ஹு தூக்கிதூன், அவன்தான் பச்சையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினான், பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை உண்டாக்கினா, இல்லாட்டி நெருப்பு என்ன செய்யாது? எரியாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அஃபரா ஐது முன்னார் அல்லதி தூரூன், நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா? அன்தும் அன்ஷதும் ஷஜரதஹா, நீங்களா அந்த மரத்தை முளைக்க வைத்தீர்கள்? அம் நஹ்னுல் முன்ஷூன், அல்லது நாம் முளைக்க வைக்கிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மரத்தையும் நெருப்பையும் சொல்ற அந்த இடத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. சிந்திக்கக்கூடிய இடத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நஹ்னு ஜஅல்நாஹா தஸ்கிரதன் வ மதாஅன் லில் முக்வீன், அதை படிப்பினையாகவும், உணவு தேவையுடையவர்களுக்கு அதை நாம், அத தேவையுடையவர்களுக்கு அதை நாங்கள் பொருளாகவும் நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், அதீம், உமது கண்ணியமிக்க இறைவனின் பெயரை கொண்டு புகழ்வீராக, துதிப்பீராக. ஃபலா உக்ஸிமு பிமவாக்கின் நுஜூம், அல்லாஹ் சத்தியம் எடுத்து பாருங்க, நட்சத்திரங்களுடைய இடங்களை வைத்து நான் சத்தியம் செய்கிறேன், நட்சத்திரங்களுடைய இடங்களை வைத்து சத்தியம் செய்கிறேன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நான் செய்த இந்த சத்தியம் மிக பிரமாண்டமானது அப்படின்ற அல்லாஹ், அது மிக கண்ணியமிக்க ஒரு சத்தியம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இது மிகப்பெரிய சத்தியம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்ல வந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன? இந்த உலகத்துல நான் அமைச்ச விதி உங்களுக்கு மாத்த முடியுமான்னு கேட்கிறான். விவசாயம், நெருப்பு, உங்கள் படைப்பு, தண்ணீர், இது நான் வச்ச ஓடர்ல தான் நீங்க என்ன செய்றீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு வேற எந்த மாட்டீடு நீங்க என்ன செய்யல, காணல. அப்ப நான் இல்லாம வேற யார் உருவாக்குறேன்னு கேட்கிறான். உரிமை கொண்டாடுறேன்னா நான் இல்லாம வேற யார் உருவாக்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு மூன்று வசனங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதாவது சூரா கசஸ் 71 தொடக்கம் 73 வரைக்கும், குல் அரஅய்தும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா என்ன, இதெல்லாம் எங்களுக்கு என்னடா பழகிட்டு பழகினால அது கேள்வியா எங்களுக்கு விளங்கல. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நான் தான் உங்களுக்கு இதெல்லாம் அமைத்தேன் என்று சொல்ல வருகிறான். இது நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம விளங்கப்படுத்துவதாக இருந்தால், பொதுவாக நம்ம ஒத்தருக்கு ஒன்று செய்து விட்டோம் என்றால், அது நம்மளுக்கு கடமைப்பட்டவர்களுக்கு செய்துவிட்டோம் என்று சொன்னால், அதை உணர்த்துகின்ற அமைப்பில் நம்ம ஒரு வீடை செட் பண்ணி அதற்குரிய வாழ்க்கை வசதிகள்லாம் செட் பண்ணி அதை அமைக்கிற முறையில் எலக்ட்ரிக்கெல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சு கொண்டு வந்த பின்னால ஏதாவது நம்மளுக்கு நன்றி மறந்து பேசினா என்ன சொல்லுவோம்? நான் தானே இதை செஞ்சேன், நான் தானே இதை ஏற்பாடு செஞ்சேன், நான் தானே இதை அமைச்சேன், நீ செஞ்சிருக்க முடியும் சொல்லுவோமா இல்லையா? வாழ்றதுக்குரிய எல்லா விஷயங்களும் அமைச்சு கொடுத்துட்டு உன்னால எதுவும் செய்ய முடியுதா? இதுல இல்ல, எல்லாவற்றையும் நான் தான் அமைச்சு, அந்த செட்டப்ல தான் நீ வாழ்ற, அப்ப நீ யோசிக்க கூடாதா? அப்படி என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான் இந்த கேள்வியை பாருங்க, குல் அரஅய்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, இரவை நான் சர்மதா அப்படி என்றா தொடர்ச்சியாக மறுமை வரைக்கும் வைத்திருந்தால், பகல் இல்ல டோட்டலா இரவுதான் என்று இந்த உலகத்துடைய விதியை நான் வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், இறைவன் அல்லாத வேற யார் உங்களுக்கு உண்டு? தீக்கும் தியா, ஒளியை கொண்டு வருவதற்கு வேற யார் உங்களுக்கு உண்டு கேட்கிறான். நினைச்சு பாருங்க, அதுக்கு சின்ன உதாரணம், இந்த உலகத்துல டோட்டல் இரவு வர தேவையில்லை, டோட்டல் இரவு வார மாதிரியான ஏரியாக்கள் இருக்குது. வட துருவம் தென்னூரத்தில் பார்க்குறோம், என்ன செய்ய முடியுது? மண் இலாஹுன் கைருல்லாஹ் யாதீகும் பிதியா, ஒளியை கொண்டு வரக்கூடிய இறைவன் அவங்க வேற யாராவது பார்த்தாங்களா? இல்லை, இறைவன் அமைச்சா அது அமைப்பு. எங்க வந்து ஒரு 18 மணித்தியால இரவோ கொஞ்ச நேரம் பகலோ அப்படித்தான், மாற்ற முடியாது. அதான் உலகம், 12க்கு 12 அவ்வளவுதான், மாற்ற முடியாது. அதே போல 6 மாதமா மாற்ற முடியாது. இதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு இரவை அமைத்ததுல கூட உங்களுக்கு எந்த சேஞ்சும் என்ன செய்ய முடியவில்லை, செய்ய முடியவில்லை என்றால் இந்த செட்டப் சும்மா உருவாகி இருக்குமா? இல்லை, ஒரு காரணத்தோடு உருவாகி இருந்தால் ஏன் உங்களுக்கு மாற்ற முடியவில்லை? அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு மாற்ற வேண்டியதானே. ஏன் உங்களால் மாற்ற முடியவில்லை? ஒருவன் உருவாக்கி இருக்கிறான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளலையா? அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த கேள்வியை பாருங்க. அஃலா தஸ்மவுன், செவியேற்க மாட்டீர்களா? கொஞ்சம் கேட்க மாட்டீர்களா? குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்னஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா, பகலையே நான் மறுமை வரைக்கும் தொடர்ந்து வைத்திருந்தால், இரவுடுங்க, பகலையே நான் மறுமை வைக்கும் சர்மதா தொடர்ந்து வைத்திருந்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், எந்த இறைவன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான்? யதீகும் பிலைல், இரவை கொண்டு வந்து சேர்ப்பான். பகல் நீண்ட பகுதி உள்ள இடங்களை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். யார் உங்களுக்கு கொண்டு வர முடியும்? பிலைலின் தஸ்குனூன ஃபீஹி, நீங்கள் ஒதுங்கி போய் சுகம் அனுபவிக்க, அதாவது நிம்மதி அணைய உங்களுக்கு அந்த இடம் எங்க கிடைக்கும்? அஃலா துபசிரும், பார்க்க மாட்டீர்களா? அங்க என்ன, கேட்க மாட்டீர்களா? இங்க என்ன, பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹு தஆலா கேட்கிறான், நீங்க பார்க்க மாட்டீர்களா? 10வது அல்லாஹு தஆலா சொல்றான், வமின் ரஹ்மத்திஹி ஜஅல லகுமுல் லைல வன்னஹார், அவனது ரஹ்மத்தில் உள்ளதுதான் உங்களுக்கு பகலையும் இரவையும் ஆக்கியது. எப்படி ரெண்டே சேர்த்து சொல்றான், பகலையும் இரவையும் சேர்த்து ஆக்கி வச்சுக்கிறான் பாருங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த ரஹ்மத், ஏன் தெரியுமா? லிதஸ்குனு ஃபீஹி, அதில் நீங்கள் ஓய்வெடுப்பதற்காகவும், வலிதபுதஹு மின் ஃபத்லி, பகலில் நீங்கள் உழைப்பதற்காகவும். இந்த செட்டப் அவன் தான் செஞ்சான், இதை அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு செய்து தந்தான். வல அல்லக்கும் தஷ்குரு, நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதற்காகவும். இப்ப இவ்வளவுலையும் நம்மளால பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உரிமை கொண்டாடி இறைவன் பேசுகிறான். இதெல்லாம் சும்மா உருவாக்கப்படவில்லை, ஒரு திட்டத்தோடும், ஒரு அழகிய நெறிமுறையோடும், ஒரு அழகான வழிகாட்டலோடும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் யாருக்கு சிந்திக்க கூடிய அந்த மனம் திறப்படவில்லையோ அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் ஃபுதூலுல் கலாம், அப்படின்னு எக்ஸ்ட்ரா பேச்சு, இரவு பகலை பத்தி பேசிட்டிருக்காங்க, தண்ணி நெருப்பை பத்தி பேசிட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் வீட்டுல உள்ள ஒரு கேஸை பத்தி கூட பேசிக்கிட்டு இருப்பான், வீட்டில் உள்ள ஒரு கேஸை பற்றி கூட பேசுவான். எல்லா மனிதர்களும் விஞ்ஞானியனும் தான், விஞ்ஞானி இல்லாதவனும் தான், எல்லாரும் தான், வீட்டு வாழ்க்கையில் கூட எல்லா விஷயங்களையும் பேசுவான். ஆனால் இந்த உலகத்திலேயே நெருப்பு செட்டப்பை உருவாக்கிக்கிறானே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேச்சு, தண்ணீரை பற்றி பேசுறது எக்ஸ்ட்ரா பேச்சு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் உலகம் எங்கே நிற்கிது? நாளைக்கு தண்ணீர் பிரச்சனை என்ன செய்யலாம், ஏற்படலாம், என்ன செய்யறது, கிரைசிஸ்ன்னு பேரை போட்டுட்டு போக வேண்டியதுதான், என்ன செய்ய, அசிம்மா பிரச்சனை, அவ்வளவுதான், தீர்வு எதுவும் இல்லை. இப்போ சேவ் பண்ணட்டான், இதை என்ன சேட்டா, இப்ப இதை பார்த்துக்கிறதா உங்களுக்கு தீர்வு அப்படி என்றாங்க. அப்படி என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் நினைத்தான்னு சொன்னால், இறைவன் சொல்றானே நான் இப்படி செஞ்சா என்ன செய்வீங்க, இது வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு காலத்தை எல்லாம் உருவாக்குவான், அல்லாஹு தஆலா உருவாக்குவான். அந்த நிமிடங்கள் இருக்குதே, மனிதனுக்கு யார் உதவி செய்ய இருக்கிறான்? அல்லாஹு ரப்புல் ஆலமீனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இதுல நான் இன்னொரு பகுதி எனக்கு இருக்கிறது, நான் இறைவன் கேட்கும் கேள்வி என்ற ஒரு பகுதியில் ஒரு பகுதி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னால், இறைவனை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு சில பகுதிகள், அதில் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் நான் சுருக்கமாக கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அது இரண்டாவது ஒரு தொடரில் தான் நம்ம என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அதாவது படைத்து பல கடவுள் கொள்கை சொல்லி கண்டிக்கிறாங்களே, இந்த பல கடவுள் கொள்கைக்கு இறைவன் கேட்கக்கூடிய அழகான ஆதாரபூர்வமான சிந்திக்க தூண்டுகின்ற கேள்விகள், அந்த கேள்விகள் அல்லாஹ் இந்த இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இது சிந்தனையே மாறிவிட்டவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, சிந்தனை அளவுகோலை என்ன செஞ்சுட்டு அவங்ககிட்ட மாறிட்டு, அவங்க தங்களுக்கு சிந்திக்கிறது, தங்களோட உறவுகளுக்கு சிந்திக்கிறது, தண்ட தொழிலுக்கு சிந்திக்கிறது, தண்ட அறிவுக்கு சிந்திக்கிற மாதிரி எல்லாம் இறைவனை பற்றி சிந்திக்கிறாங்க, அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க, அதில் மட்டும் மீசான் மாறிச்சு, அதில் மட்டும் மீசான் மாறிவிட்டது. ஆனால் இவர்களை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நிறையவே அவங்க ஒரு அளவுக்கு உள்ளுக்கு வந்துட்டாங்க, ஒரு அளவுக்கு உள்ள வந்துட்டாங்க, அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை என்ன செய்கிறான், கேட்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக இறைவன் கேட்கக்கூடிய இயல்பான ஒரு கேள்வியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனிலே நீங்கள்லாம் அந்த வசனத்தை ஓதியிருக்கலாம், வாசித்திருக்கலாம். அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் கடலிலே பிரயாணம் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு புயல் காற்றடித்து அந்த கப்பல் மூழ்கிற மாதிரியான ஒரு நிலை வந்தால், தல்லமன் ததுன இல்லா ஈயா, நீங்கள் என்ன செஞ்சிடறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இணைவைப்பாளர்களை பற்றி கேட்கக்கூடிய அந்த முன்னுரையை சொல்லிட்டு நான் போறேன். மம் வல்ல அதாவது தல்லமன் தூண இல்ல ஐயா, இறைவனை தவிர நீங்க வணங்கின எல்லோரும் என்ன செஞ்சிடறாங்க, அங்க மிஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கரைக்கு வந்து விட்டால் மறுபடி நீங்க என்ன செய்வீங்க, இணை வைக்கிறீர்கள் அப்படின்றான் அல்லாஹ் தஆலா. இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய உள உணர்வை சொல்லி அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். மனிதன் என்னதாக இருந்தாலும் செயற்கையா உருவாக்கி கொண்டவர்கள் எங்க இல்லாம போகுது தெரியுமா, ஆபத்தான கட்டத்தில் இல்லாம போயிடும். செயற்கையா உருவாகி கொண்டவைகள் இது, செயற்கையா உருவாகி கொண்ட சிந்தனைகள், செயற்கையா உருவாகி கொண்ட ஆசைகள், செயற்கையா உருவாகி கொண்ட சமாதானங்கள், செயற்கையாக உருவாகி கொண்ட உறவுகள் ஆபத்து கட்டத்தில் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் உலகத்துடைய விதி. ஆபத்தான கட்டத்தில் எது பியூரோ அது மட்டும்தான் நிற்கும். அது எல்லா விஷயங்களும் சிந்தனை உட்பட ஆபத்துண்டு வார இடத்துல ஆபத்து எந்த அளவு கூடுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மை விளங்க ஆரம்பிக்கும். உண்மை என்ன செய்யும், விளங்க ஆரம்பிக்கும். ஆபத்து கூட கூட விளங்க ஆரம்பிக்கும். சிந்தனை நன்றாக திறப்படும். சிந்தனை என்ன செய்யும், நன்றாக திறப்பட்டு அவருடைய இயற்கை இடத்துக்கு போயிடும், இயற்கையுடைய இடத்துக்கு போயிடும். இப்போ உதாரணமாக நம்ம இப்படி நிற்கிறோமா, இதில் உழைக்கணும் அதை செய்யணும், டெவலப் ஆன ஆயிரத்து கூட ரெண்டாயிரம் இப்படியே இருந்துட்டீங்க, திடீரென கிழக்கு மாநிலத்தில் பிரச்சனை, குண்டு வெடிப்பு இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு சிக்கலாயிட்டனே, அடுத்த சிக்கல் எப்படி ஆயிரும் தெரியுமா, நம்ம இப்படியா நாட்டுக்கு நிம்மதியாக போய் சேர்ந்தா அதுவே நம்மளுக்கு போதுமானது, ஆயிரம் எல்லாம் குறைஞ்சிரும், ரெண்டாயிரத்து விடு, ஆயிரம் ஐநூறோட நான் என்ன செஞ்சிடறேன், வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன் நினைவர். இதுதான் இயற்கை, இதுதான் இயற்கை. மற்றது அவன் டெவலப் பண்ணிக்கின்றது அவன் ஆசைகளாலும் அதுக்கெல்லாம் டெவலப் பண்ண. உண்மை என்ன தெரியுமா, அவனுக்கு தேவை மன நிம்மதி, சிறந்த வாழ்க்கை, மற்றதெல்லாம் டெவலப் பண்ண. ஆபத்து வர டைம்ல டக்குன்னு எல்லாம் போய் அசல் மட்டும் நிற்கும், அசல் மட்டும் என்ன செய்யும் நிற்கும். இதுதான் உலகத்தில் உண்மை. இதே அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல அந்த இயற்கையை எடுத்து சொல்றான். எப்படி என்றா, கப்பலில் போற ஒரு கிறிஸ்தவர் இருப்பார், ஒரு இந்து இருப்பார், சரியாக கொள்கை விளங்கி ஒரு முஸ்லீம் இருப்பார், எல்லாரும் போறாங்களா, இவர் போட்டோ எடுத்திருப்பார், அவர் ஒரு சிலை எடுத்திருப்பார், அவர் எல்லா விஷயங்களும் எடுத்து இதெல்லாம் சேர்க்கை எடுத்திருப்பார். ஆனால் ஒரு முஸ்லீம் சாதாரணமாக தான் என்ன செய்வான், போவான், அவன்ட்ட எதுவும் இல்லை, அவன் அல்லாஹ் அப்படின்னு நிற்கிறவன் போவான். இப்போ புயல் காத்தெல்லாம் அடிக்கக்குள்ள சிலையை ஒரு இடத்துல வச்சிருப்பார், அந்த படத்தை ஒரு இடத்துல வச்சிருப்பார், கிரோஸ் ஒரு இடத்துல வச்சிருப்பார், அதில் காலையில் வணங்கிப்பார், கப்பல் அஞ்சு நாள் பிரயாணம் பண்ணுவீங்க, காலையில் வணங்கிப்பார், பகலையில் வணங்கிப்பார், எல்லாம் வணங்கிப்பார். ஆனால் அந்த கப்பலில் பெருமதியான விஷயங்கள் இருக்கும், முதலாவது குடும்பம், பிள்ளைகள், இன்னும் உள்ள சொத்துக்கள்லாம் இருக்கும். கப்பல் புயல் வந்து அதாவது மூழ்க போகிறது, தாழப்போகிறது, இப்போ உயிர் எல்லோரையும் போக போகிறது என்ற நேரத்தில் யாரும் அந்த சிலைகளுக்கு பக்கத்தில் நின்று போய் பிரார்த்திப்பது கிடையாது. யார் அந்த சிலையை காப்பாற்றி நம்ம கொண்டு வந்த மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு நினைப்பது கிடையாது. ஏண்டா, அவர்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் தெரியும், நமது பிள்ளைகளையும் நம்மை காப்பாற்றுவதே இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம். நம்ம இப்படி கடவுளை காப்பாற்றுவது அது அவர்களுக்கு தெரியும். கடவுளை இப்போ காப்பாற்ற அவரை காப்பாற்ற நிலைமை இல்லை, இவர் கடவுளை காப்பாற்ற வேண்டியிருக்கும் அந்த நிலை அவருக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா, முஸ்லீம் எப்படி இந்த தரையில் பிரார்த்திப்பானோ அப்படி பிரார்த்திப்பார்கள். எப்படி, கடவுளே என்றுவாங்க, அவ்வளோதான். என்ன சொல்லிடுவாங்க, கடவுளே, அல்லது கடவுளுக்குள்ள இன்னும் என்ன பேர் இருக்குதோ அந்த பேரை சொல்லி. சிலைக்கு போக மாட்டாங்க, அதுக்கு போக மாட்டாங்க, ஏன்னா அதை ஆடுறத கண்ணால் பார்ப்பாரு, அதை விழுகிறத கண்ணால் பார்ப்பாரு. அதனால எங்க நிப்பாரு, முழு சிந்தனையும் கடவுளேன்னு தான் இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், இல்லா ஐயா, நீங்கள் வணங்குகின்ற எல்லாமே போயிருது அல்லாவை தவிர. ஆனா திருப்பி கரைக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறீங்க, திருப்பி கரைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போறீங்க. ஏன் கடலில் ஒரு நிலை, தரையில் ஒரு நிலை, தரையில அழிக்க மாட்டான்னு நினைச்சீங்களான்னு கேட்கலாம்ல, தரையில இறைவன் அழிக்க மாட்டான்னு நினைச்சுக்கணும். சரி, எப்படி அவன் சிறுக்கு வைக்கிறான் மறுபடி, அது இன்னொரு விஷயம். இந்த புயல் எல்லாம் நம்ம எந்த ஆபத்து வந்தாலும் மனிதன் எல்லாரும் நீங்கிற நேரத்தில் அல்லாஹ் நினைப்பானா, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு விதி வச்சுக்கிறான் ஒன்றை இல்லாமாக்குவதற்கு. உலக விதிகளுக்கு மாத்தமாக இறைவன் சில விதிவிலக்கான இடங்களில் தவிர என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். உலகத்தில் எப்படி விதியோ அது மாதிரி தான். அப்போ ஒரு புயல் எப்படி இல்லாமல் போகும், ஒரு பேரலை எப்படி இல்லாமல் போகும், உடனடி எல்லாம் போகாது, அதற்குரிய அல்லாஹ் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படுத்துவான், ஏற்படுத்தி அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது வரைக்கும் இவன் கடவுளேன்னு தான் சொல்லிக்கொண்டிருப்பான், கடவுளேன்னு தான் பேசிக்கிட்டிருப்பான், யாழ்லான்னு தான் பேசிக்கிட்டிருப்பான், இறைவனேன்னு தான் பேசிக்கிட்டிருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அலையும் அதுக்கேற்ற சிஸ்டத்தில் குறையும். ஒரு முக்கால் மணி நேரம் போயிடும் இந்த போராட்டத்துக்கு, முக்கால் மணி நேரம் போயிடும். அப்போ சைத்தான் வருவான், நீ பிரார்த்திக்காட்டியும் தானாக நின்றுச்சு பார்த்தியா, பிரார்த்திக்காட்டியும் தானாக நின்றுச்சு, முக்கால் மணி தேலம் போச்சு, இறைவன் சொல்லி நிற்கிறான்னு அடுத்த செகண்ட் நின்றிக்கும். என்ன நினைக்கிறாங்கடா, இறைவன்ட்ட கேட்டு நிக்கிறதா இருந்தா அடுத்த செகண்ட் நிக்கணும், தானா நிக்கிறதா இருந்தா முக்கால் மணி நேரம் போகும். இது சைத்தான் ஏற்படுத்தி விட்டு ஒரு விதி. ஆனா அப்படி இல்ல, இறைவன் ஏற்றுக்கொண்டாலும் இறைவன் உலகத்துல மாத்தம் செய்யறதுல உலக அமைப்புல தான் என்ன செய்வான், அதை இல்லாமாக்குவான். அப்ப ஒரு முக்கால் மணி நேரத்துல எல்லாம் நின்றுமா, இவனுக்கு ஒரு சிந்தனை வரும், நம்ம கேட்காம இருந்தாலும் இது நின்றிருக்கும் போலேயே ஒரு சிந்தனை வந்துடும், நம்ம கேட்காம இருந்தாலும் இது நின்றிருக்கும் போலயே, முக்கால் மணி நேரம் போச்சே இது நின்றிருக்கும் போலேன்னு சிந்தனை வந்துதா, அதுக்கு போறோம் அந்த சிலைகளை தேடி போய் ஒரு மாதிரி கரைக்கு வந்து காப்பாத்தி அதை கூட்டிட்டு வந்து மறுபடியும் வணங்குவாங்க.
அல்லாஹ் கேட்கிறான், தரையில் அழிக்க மாட்டானு கேட்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இணைவேப்பாளர்களுக்கு இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு முத்தாய்ப்பா அதை வச்சுக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அழகான கேள்விகளை, உணரக்கூடிய கேள்விகளை என்ன செய்யறான், கேட்கிறான். அதனால அவர்கள் விஞ்ஞான ரீதியா எடுத்து செல்லுல இருக்கக்கூடிய ரிசர்ச் இருக்குதே, அது வந்து அந்த இடத்துல மட்டும். முதலாவது இயற்கை உதாரணங்களுக்கு பதில் சொல்லட்டும் அவர்கள், இது மிக முக்கியம். நீங்க யாரோட பேசினாலும் சரி, யாரோட பேச கிடைத்தாலும் சரி, அவருடைய கல்வித்தரத்துக்கு மரியாதை கொடுத்து, அவருடைய அறிவுத்தரத்துக்கு மரியாதை கொடுத்து, நான் உங்கள்ட்ட ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏன் குர்ஆன் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க இங்கிருந்து போக வேண்டியவர்கள் மாறிட்டாங்க, அவங்க இங்கிருந்து போக வேண்டியவர்கள் என்பதை குர்ஆன் என்ன செய்கிறது, உணர்த்துகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் சிந்தனை ஊற்றுக்களில் படிப்பினை பெற்றவர்களாக, படித்தவர்களாக, அறிவு கிடைத்தவர்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய வேண்டும். குர்ஆனை படியுங்கள். குர்ஆன் பேசுவது முழுமையாக பெரும்பாலாக யாருடன், முஸ்லீம் அல்லாதவர்களுடன், அவர்களுடன் தான் கேட்கிறது, அவங்கள்ட்ட தான் படிப்பு சொல்லுது. அதனால் அந்த இடங்களில் மிகப்பெரிய படிப்பினை எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் விளக்கம் பெற்ற மக்களாக, குர்ஆனில் அறிவு பெற்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். இதனது இரண்டு பகுதியை எனது ஒரு தொடரில் இன்ஷா அல்லாஹ் நான் இரண்டாவது பகுதியாக அதை சொல்லி முடிக்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
தன் சமுதாயத்தோட பேசுறது, தன் சுகுப்புல வருகிறது என்ற வார்த்தைகள் அவர் என்ன செய்யல, ஆரம்பத்தில் சொல்லல.
தேவைப்பட்ட டைம்ல இறைவன் இப்படி சொல்றான், ஏன் இறைவன் இப்படி எடுக்கிறான் சொல்றப்ப நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல அவர் பேசுற சிலைகளை உடைச்சி அவங்களுக்கு எப்படி உணர்ந்தலாம் உடன்படக்கூடிய இடங்களில் அவங்களுடைய வாதங்களை அவர்களுடைய இடத்திலிருந்து எடுத்து வைப்பது தவறு கிடையாது. ஆனா மிக முக்கியம் குர்ஆனை சுன்னாவை பேசுகிறோம், அதாவது மற்ற மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யறோமோ அந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னாவை அறிவிக்கிறது மிக முக்கியமாக மற்ற விஷயங்களை விட என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சுருக்கமான நேரத்தில் சொல்ல முடியும்.